ஒன்றாவது அதிகாரம் 10 இருந்து அந்த அதிகாரம் முடிய நீங்க வாசிக்கலாம்.
அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னார்கள். பின்பு யோசுவா ரூபனியாரையும் காத்தியரையும் மனாசேயின் பாதி கோத்திரத்தையும் நோக்கி, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இளைப்பார் பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே, உங்கள் பெண்சாதிகளும் பிள்ளைகளும் மிருக ஜீவன்களும் மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்திலே கொடுத்த தேசத்திலே இருக்கட்டும், உங்களிலுள்ள யுத்த வீரர் யாவரும் உங்கள் சகோதரருக்கு முன்பாக அணியணியாய் கடந்து போய் கர்த்தர் உங்களைப் போல உங்கள் சகோதரரையும் இளைப்பார பண்ணி அவர்களும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரத்து கொள்ளும் அவர்களுக்கு உதவி செய்ய கடவீர்கள். பின்பு நீங்கள் கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரியன் உதிக்கும் திசைக்கு மேலாக கொடுத்த உங்கள் சுதந்திரமான தேசத்துக்கு திரும்பி அதை சுதந்திரத்துக் கொண்டிருப்பீர்களாக என்றார். அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறதையெல்லாம் செய்வோம், நீர் எங்களை அனுப்பும் இடமெங்கும் போவோம், நாங்கள் மோசைக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசையோட இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக, நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்படக்கடவன், வளர் கொண்டு திடனால் திடமனதாய் மாத்திரம் இருக்கும் என்றார்கள்.
எங்க வீட்டில் வந்து ஹாலிடேஸ்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஹாலிடேஸ் எங்கன்னா போகணுன்னா ரொம்ப இஷ்டம். நாங்கள் வந்து ஹாலிடேஸை பற்றி ரொம்ப அடிக்கடி பேசுவோம் வீட்டில். பேசுனா நேரம் போகிறதே தெரியாது. மாச கணக்கில் பேசிட்டு அங்கே போகலாம், தாஜ்மஹால் பார்க்கலாம், டெல்லிக்கு போகலாம், ஜெய்ப்பூருக்கு போகலான்னு எக்கச்சக்கமாக பேசிக்கிட்டே இருப்போம். ஜான் சில டைமில் அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு கேட்டு அவன் சைலண்ட் ஆயிடுவான். ஏன்னா ஒரு நிறைய டைம் இது வெறும் பேச்சில் தான் இருக்கும்னு அவனுக்கும் தெரியும். வெறும் பேசிகிட்டே இருப்பாங்க, இவங்க இது ஒன்றும் செயல்படுறமா தெரியல, அங்கே போகலாம் எங்கே போகலான்னு ஃபோன் பண்ணி திருப்பி எங்கேயும் போக போகிறது இல்லைன்னு தெரிஞ்சிடும். ஆனால் எப்போ ஜானுக்கு நிச்சயமாகவே இவங்க ஹாலிடேக்கு போக போகிறாங்கன்னு எப்போ தெரியும் தெரியுங்களா? யாராவது கெஸ்ட் பண்ண முடியுமா? நிச்சயமாக இவங்க போக போகிறாங்கன்னு எப்போ தெரியும்? ப்ரிப்பேர், கரெக்டாக சொன்னார்ப்பார். ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்போ சூட் கேஸ் மேல இருந்து கீழே இறங்குதோ, எப்போ துணிமணி எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாங்களோ, எப்போ ப்ரிப்பரேஷன் பண்றாங்களோ, அப்போ என்ன தெரிஞ்சுக்கலாம், நிச்சயமாவே அவங்க போக போறாங்க அப்படின்ற உறுதி அவளுக்கு வருது. அதே மாதிரி தேவன் நமக்கு மத்தியில் வல்லமையாக செயல்பட வேண்டும், தேவன் நமக்கு மத்தியில் பவர்ஃபுல்லா நமக்கு மத்தியில் கிரியைகளை செய்ய வேண்டும், நம்ம சபையை பயன்படுத்தி பல ஆயிரம் 100 ஆத்துமாக்களை ஆண்டவர் ரட்சித்து கடவுள் பக்கம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நம்மளை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் வல்லமையா நமக்கு மத்தியில் செயல்படணும்னு நம்ம வருஷ கணக்கில் பேசிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கலாம். அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இது பண்ணலாம்னு கனவு கோட்டையை கட்டிக்கிட்டு நப்பாசையை வளர்த்துட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் எப்போ உண்மையா நம்ம அதுக்கு உண்மையா அதுக்கு இருக்கிறோம், சீரியஸா அது குறித்து இருக்கிறோன்னு ஆண்டவர் எப்ப தெரியுமா பார்த்து தெரிஞ்சுக்குவாரு? அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் போதுதான். அதுக்கு நம்ம விசுவாசத்தோடு மெய்யாகவே ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நம்பி ஆண்டவர் நமக்கு மத்தியில் வேலை செய்ய போகிறாரு என்பதை நாம் உணர்ந்து விசுவாசித்து அதுக்கு ஆயத்தம் பண்ணும் போதுதான் ஆண்டவரும் என்ன பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அது குறித்து உண்மையா சீரியஸா இருக்கிறோம், அது உண்மையாவே நம்ம விசுவாசிக்கிறோம், இல்லைன்னா பேச்சோடு பேசிட்டு போலாம் பெருசா. அந்த மாதிரி பார்த்தோம்னா தேவன் நமக்கு மத்தியில் வேலை செய்வதற்கு நம்மளை மெய்யாகவே அவர் பயன்படுத்துவதற்கு நம்ம எவ்வளவு சீரியஸா இருக்கோம், கடவுள் நமக்கு மத்தியில் வேலை செய்வதற்கு சபையாக நாம் ஆயத்தமா இருக்கிறோமா இல்லைங்களா? ஆண்டவருக்கு ஆண்டவருடைய வல்லமையும் ஆண்டவருடைய பவரும் பார்த்தோம்னா அவர் எப்படி எப்படியோ நம்மளை பயன்படுத்தலாம். ஆனா பிரச்சனை எங்க, நம்ம ரெடியா இருக்கிறோமா? அதுக்குதான் ப்ராப்ளம். நம்ம ரெடியா இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம யோசுவா புத்தகத்துல நாலு நினைச்சா அஞ்சு காரியத்தை நம்ம படிச்சுக்க போறோம். ஆண்டவர் ஒரு சபைக்கு மத்தியில் வல்லமையா செயல்படணும்னா அந்த சபை அஞ்சு விஷயத்தை குறித்து ரொம்ப ஆயத்தமா இருக்கணும். அஞ்சு காரியங்கள்ல ரொம்ப அவங்க தங்களை ஆயத்தம் பண்ணும் போது கடவுளுடைய வல்லமையான செயல் கிரியை அந்த சபைக்கு மத்தியில் இருக்கிறத அந்த ஜனங்க நிச்சயமாவே பார்க்க முடியும். அந்த காரியத்தை யோசுவால இருந்து நம்ம பார்க்க கத்துக்குவோம். இது ஒரு அலகாரியா நம்ம அங்க போட்டுக்கிறதுக்கு அனாவசியமான அர்த்தம் கொடுத்துக்கிட்டு இல்ல. ஆண்டவர் பழையற்பாடுல எந்த விதத்தில் அந்த மக்களோடு செயல்பட்டார் என்பதை பார்த்து புதிய ஏற்பாடுல அதுக்கு இருக்கிற உதாரணங்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அஞ்சு காரியங்கள், நம்ம மெய்யாகவே ஆண்டவர் நம்ம மத்தியில் வேலை செய்யணும், வல்லமையா நம்மளை பயன்படுத்தணும்னு நம்ம சீரியஸா இருந்தோம்னா நம்ம செய்யக்கூடிய அஞ்சு காரியங்கள் விசுவாசத்தில் என்னவா இருக்கும் அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க பார்ப்போம். இப்போ யோசுவா புக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். யோசுவான்ற பேரே வந்து பாத்தீங்கன்னா எபிரேயர் பாஷையில வந்து ஜீசஸ் பேருக்கு ஈக்குவலன்ட், ஜெகோவா வில் சேவ், யெகோவா ரட்சிப்பார் என்ற ஒரு பேருக்கு தான் யோசுவா. பழைய ஏற்பாடுல எபிரேயர்ல இயேசு பேரை சொன்னோம்னா யோசுவான் தான் சொல்லணும் பாருங்களேன். அது இயேசுக்கு ஒரு ஒப்பான பேர். ஆகவே இந்த யோசுவா புக்கை நம்ம படிக்கும் போது இது ஒரு போர் நிறைந்த புக்கு, போர்க்களம் புக்கு இல்லைங்களா? இப்போ 21வது நூற்றாண்டுல வாழ்ற நம்ம சபையில இருக்கிற நமக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தை நம்ம ஒழுங்கா தெரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போ சபை வந்து ஒரு போர்க்களத்துல இருக்கு. நம்ம பாடின பாட்டு இல்லைங்களா, யுத்தம் செய்யும் வாரும் கிறிஸ்துவ வீரரே, கிறிஸ்து சபை வல்ல சேனை போன்றதான். கிறிஸ்துவ சபை வந்து ஒரு பெரிய ஆர்மி மாதிரி. அது நம்ம இப்ப போர் செய்யறோம். என்ன போர் செய்யறோம்? இந்த உலகத்தை சாத்தான் வந்து தன் வசம் படுத்திக்கிட்டு கடவுளுடைய ராஜ்யத்தை அவன் விடாம தன் ராஜ்யத்தை ஆட்சி வருகிற இடத்தில் வந்து நம்ம அந்த உலகத்தில் போர் செய்து தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க பார்க்கிற ஒரு போர் செய்யறோம் நம்ம. கடவுளும் தேவனே ஒரு ராஜ்யம் வருவதாக, எல்லா இடத்துலயும் சாத்தானுடைய ராஜ்யம் தான் இருக்கு, ஆண்டவரே ஒரு ராஜ்யம் வருவதாக போர் செய்கிறது தான் சபையினுடைய வேலை பாருங்களேன். சபையினுடைய விஷன் வந்து ரொம்ப பெருசுங்க. நம்ம நம்மள குட்டியோண்டா நம்ம நினைக்க கூடாது, ஏதோ குட்டியோ நம்ம வந்தோம் சபைக்கு போனோம் இல்ல, நமக்கு உலக பரவலான ஒரு விஷன் ஆண்டவர் கொடுத்துட்டு போயிருக்கிறார் இல்லைங்களா? ஒரு பெரிய வேலை ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கார். இயேசு வர வரைக்கும் சபை வந்து அவருடைய சுவிசேஷத்தை உலகம் எங்கும் பரப்புறது வரைக்கும் அது ஓயவே ஓயாது. ஒரு சபையும் நம்ம என்னைக்கு ரிலாக்ஸா நம்ம நிம்மதியா அடைஞ்சிட்டோம் நம்ம என்னைக்கு இருக்கிறோமோ அன்னைக்குதான் சபை செத்துச்சுன்னு அர்த்தம். அதான் ஓயா அந்த சர்ச்சஸ் ஃபவுண்டேஷன் அந்த பாட்டில் வருது, விடாமுயற்சியோடு சாகிற வரைக்கும் அந்த சபை முயலும். ஏன் அதுக்கு ஓய்வே இல்லை இந்த உலகத்தில், கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும்னு அது முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும் விடாமுயற்சியோடு. ரொம்ப கஷ்டங்களுக்கு மத்தியில் செஞ்சுக்கிட்டு இருக்கா தான் நமக்கு இருக்கிறது. இந்த புக்கு வந்து ஆண்டவர் ஏன் எழுத வச்சிருக்கிறாரு? ஏன் நமக்கும் போர் இருக்கு? நம்மளுக்கு ஒரு போர் எபேசியர்ல போட்டிருக்கிற மாதிரி மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு போர் உண்டு அப்படின்னு போட்டிருக்கு இல்லைங்களா? 2 கொரிந்தியர் 10:3 யாராவது ஒருத்தர் வாசிங்க, அங்கேயும் போரை பத்தி பேசுறாரு.
நாங்கள் மாமிசத்தில் நடக்கிறவராய் இருந்தோம், மாமிசத்தின்படி போர் செய்கிறவர் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்ற இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளதாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகின்ற அறிவுக்கு விரோதமாக இருக்கின்ற எல்லா வேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவதாக இருப்போம்.
பாருங்களேன் நம்மளுடைய போர் என்ன இருக்குது? நம்மளுடைய போர் ஆவிக்குரிய போர், மாம்ச போர் அல்ல. தேவனுடைய அறிவுக்கு மேல வருகிற எல்லா காரியத்தையும் அதை ஒண்ணும் இல்லாம இடிச்சு தள்ளுற வேலை தான் நம்மளுடைய வேலை. தேவனுடைய அறிவை விட, தேவனுடைய சுவிசேஷத்தை விட இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே இல்லை. வேற எல்லாமே மாய, வேற எல்லாமே அழிஞ்சு போவோம்னு இடிச்சு தள்ளுற வேலையில நம்ம இருக்கிறோம். வேற உலகம் என்னதான் மேஜிக் பண்ணிட்டோம், என்னதான் இது பண்ணிட்டோம், என்னதான், இதை விட வேற ஒன்னு பெருசு இல்லை. அதை சொல்றது தான் நம்மளுடைய வேலை. ஆகவே இந்த புக்கு வந்து காலா காலத்துக்கு ஆண்டவரை நம்பணும்னு யோசுவா வச்சு ஆண்டவர் எழுதியிருக்கிறார். காலா காலத்துக்கு வருக மக்கள், இன்னும் இஸ்ரவேல் ஜனங்க மக்கள்லாம் வரப்போறாங்க. அவங்க வந்து யெகோவா தன்னுடைய உடன்படிக்கையின் வாக்கு தத்துவத்தை எவ்வளவு உண்மையா காக்குறவர் என்பதை நம்பி அவங்க வாழும்படிக்கு, அதுக்கு தான் இந்த புக்கு எழுதியிருக்கு. ஏன் பாத்தீங்கன்னா இந்த புக்கு முடியறது பாருங்களேன், 21 யோசுவா 21:43 படிங்களா, இந்த கதையெல்லாம் எங்க போய் முடியுது?
இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசமெல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்திரித்துக் கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்ல வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிச்சு.
பாருங்களேன், அவரு யெகோவா உடன்படிக்கையின் வாக்கு தத்துவத்தை காக்கிற தேவன். அவர் வாக்கு தத்துவத்தை கொடுத்தார்னா அது எத்தனை சத்துருக்கள் இருந்தாலும், எத்தனை உலகம் இருந்தாலும் அதை நிறைவேற்றே தீருவார் என்றது காலா காலத்துக்கு மனிதர்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அவரை நம்பி எதிர்காலத்தை நம்பிக்கையோடு பார்க்கணும் என்பதற்காகத்தான் இந்த புக் எழுதியிருக்கு. இப்ப நம்ம வந்திருக்கிறோம் 21st century, நமக்கு ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார். என்ன, இந்த உலகத்தை கிறிஸ்துக்காக ஜெயிக்க போறன்னு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கார். சிறிய சபையே, சிறு மந்தையே, நீ பயப்படாதே, அப்படி உனக்கு நான் வெற்றியை கொடுப்பேன், நீ பயப்படாதே. நம்ம கொடுத்திருக்கும் போது இதை பார்த்து நம்ம பலன் கொண்டு திடமானதா ஆகணும். ஏன், ஆண்டவரோட வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றே தீருவார். பாருங்களேன், அவருடைய அவர் வாக்கு தத்துவம் பண்ண ஒரு காரியம் தவறவில்லை, அவர் நிறைவேற்றினார். அந்த மாதிரி தான் நம்ம அந்த உடன்படிக்கையின் தேவன் மேல நம்ம நம்பிக்கை வைத்தவர்களாக நம்ம இப்படி இந்த புக்கை படிக்கணும். பாருங்களேன், ஆகவே நம்ம சொன்ன மாதிரி தேவன் நமக்கு மத்தியில் வல்லமையா செயல்படணும்னா எத்தனை காரியம், 5 காரியத்துக்கு நம்ம ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கும். அதை இந்த புக்ல இருந்து பார்த்து படிச்சுக்கோமே. சரி, இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கிறோம், யோசுவாவுக்கு ஆண்டவர் வந்து 1 to 9 வரைக்கும் பல வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார், பல ப்ராமிசஸ கொடுக்கிறார். என்ன, நான் உனக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறது, இந்த வனாந்திரத்திலிருந்து தொடங்கி லெபனோன்ல இருந்து எப்ராத் நதி அந்த சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் பெரிய விசாலமான இடத்தை வாக்குத்தம் பண்ணி கொடுக்கிற. நீ உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் உன்னுக்கு முன்பதாக ஒரு மனிதனும் நிற்க முடியாது. நான் மோசேவோடு இருந்தது போல் நான் உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த பூமியை அவர்களுக்கு நீ பங்கிட்டு கொடுப்பாய். நீ புத்திமானா எல்லா இடத்தில் நடந்து கொள்வாய். உனக்கு வெற்றி கிடைக்கும்னு இந்த ப்ராமிஸ் எல்லாம் கொடுத்து 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 ஜோஷுவாக்கு பயங்கர, அவர் என்ன ஃபீல் பண்ணாருன்னு நமக்கு தெரியல. அவர் எப்படி அதெல்லாம் ஏற்றுக்கொண்டாருன்னு தெரியல. ஆனா அதெல்லாம் நம்பினாரு, அதை அது நம்பி அவர் கொடுக்கிற ரெஸ்பான்ஸ் பாருங்களேன், அதைத்தான் நம்ம பாக்குறோம். அடுத்த 10th verse படிங்க.
அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும்.
சரி, போதும். இப்போ பாத்தீங்கன்னா யோசுவா முதல்ல தான் என்ன செய்யறாரு, தான் தலைவனாக ஸ்தாபித்த பிறகு அவர் முதல்ல என்ன செய்யறாரு, அந்த ப்ராமிசஸை தான் எந்த அளவுக்கு நம்பி தன்னுடைய ஒரு விசுவாச பதில பார்க்கணும். ஆண்டவர் இவ்வளவு சொல்லிட்டாரேன்னு இதை பத்தி யோசிச்சு பார்ப்போம். கொஞ்ச நாள் நான் அவர் யோசிக்கல, இல்ல எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோம், எல்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஆண்டவர் வார்த்தை இப்படி இருக்க ஒரு கமிட்டி மீட்டிங் அவர் போடல. என்ன, உடனே கட்டளையை கொடுக்கிறார். ஆண்டவருடைய கட்டளை அது வந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 9th அதிகாரத்துல அவர், நான் உனக்கு கட்டளை இடவில்லையா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். யோசுவா அந்த கட்டளையை எடுத்துக்கிட்டு தன்னுடைய கமாண்டர்ஸ கூப்பிடுறாரு. ஆண்டவர்கிட்ட பேசி முடிச்சிட்டு கமாண்டர்ஸ கூப்பிட்டு அவங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். என்ன, நீங்க போய் ஜனங்களுக்கு கட்டளை கொடுங்க அப்படின்னு. முதலாவது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இதுல தான் ஒரு பாடத்தை தெரிஞ்சுக்கிறோம். முதலாவது நம்ம மத்தியில் ஆண்டவர் வேலை செய்யணும்னா ஆண்டவருடைய வாக்குக்கு, ஆண்டவர் வச்ச அவருடைய தலைமைத்துவத்தில இருந்து வருகிற வாக்குங்களுக்கு, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற மக்களா நாம் இருக்கணும். பாருங்களேன், அப்பதாங்க ஆண்டவர் நம்ம மத்தியில் வேலை செய்வார். ஆண்டவருடைய வார்த்தைகளை, ஆண்டவருடைய தலைவர்கள் இருந்து அதை போதிக்கும் போது, அவருடைய கட்டளைகளை போதிக்கும் போது, அந்த அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும். அப்படி ஆயத்தமா இருக்கும்போது தான் வல்லமையா ஆண்டவர் நம்ம மத்தியில் செயல்படுவார். முதலாவது அதான் பார்க்கணும். யோசுவா ஒன்னு சொல்றாரு, அவங்க ஒன்னு செய்யறாங்கன்னு ஆண்டவர் வேலை செய்வாரா? அவ்வளவு வல்லமையா அவங்களுக்கு மத்தியில் செஞ்சிருப்பாரா? மோசே காலத்துல அப்படி ஆவலையே பயங்கரமா போனாங்களே, இல்லன்னு பாக்குறோம். பாருங்களேன், அதுதான் இங்க ஒரு முக்கியமா ஒரு பிரின்சிபலா பாக்குறோம். கடவுள் நமக்கு மத்தியில் வேலை செய்யணும்னா கடவுள் அவருடைய வார்த்தையின் மூலமா கொடுக்கிற அதிகாரத்தை எடுத்து பிரசங்கம் பண்றவர்களுக்கு நம்ம கேட்டுக்கணும். தீத்துல போட்டிருக்கு 2:15, நீ எல்லா அதிகாரத்தோடு உபதேசி, எல்லா அதிகாரத்தோடு உபதேசி அப்படின்றார். அதே எபிரேயர்ல போட்டிருக்கு, உங்களுக்கு கர்த்தருக்குள் இருந்து உபதேசிக்கிறவர்களுக்கு நீங்கள், உங்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சபைக்கு சொல்லப்பட்டிருக்கு. புதிய பாடல இது தெளிவாக பார்க்கிறோம். ஆகவே முதலாவது அந்த ஜனங்க என்ன பண்றாங்க, கடவுள் தான் வேலை செய்யணும் ஒரு மக்களுக்கு மத்தியில, ஒரு சபையை பயங்கரமா அவர் பயன்படுத்தணும்னா முதலாவது என்ன பார்க்கிறாரு, அங்க அவருடைய வார்த்தை பிரசங்கம் அந்த தலைவர்கள் பண்ணும் போது அதுக்கு மிகுந்த கீழ்ப்படுகிற இருதயம் இருக்கிற ஜனங்களா அவர் பார்க்கிறார். அப்படி ஜனங்களுக்கு மத்தியில் தான் அவர் வேலை செய்யறாரு. ஏன்னா ஒழுங்கு இருக்கணும் தேவனுடைய வீட்டில் இல்லைங்களா. அந்த அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்ணும் போது அதை ஆண்டவர் கேட்கிறார். அது மாத்திரம் இல்ல, எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல், எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல்னா இம்மீடியட் ஒபீடியன்ஸ், இம்மீடியட் ஒபீடியன்ஸ். யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய கீழ்ப்படிதல்லாம் சில நேரங்களில் என்ன சொல்றது, கீழ்ப்படுறது ரொம்ப டிலே. இம்மீடியட்டா கீழ்ப்படிதலுடைய நன்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்ப நம்ம ஒரு காரியம் ஆண்டவருக்கு நம்ம பேசிட்டாரோ, நம்மள உணர்த்திட்டாரோ, நம்ம யோசிச்சு பார்ப்போம், அப்படி பார்ப்போம்லாம் விடாம அந்த சத்தியம் நம்ம மனசாட்சியை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா அதனோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். டிலே பண்ணோன்னு வைங்களேன், டிலே பண்ணோன்னாவே அது ஒரு கீழ்ப்படியாமல் போயிடும், அந்த கன்விக்ஷனே கொஞ்ச நேரத்தில் போயிடும் நமக்கு. ஆண்டவர் ஒரு கட்டளையை வெளிப்படுத்தி இருக்காரு, என்கிட்ட தவறு இருக்கோ, நான் செய்ய தவறு இருக்கணும் அப்படின்னா அது உடனே கீழ்ப்படுகிற மக்களா நம்ம கத்துக்கணும். நமக்கு இம்மிடியட் ஒபீடியன்ஸ் வேணும், நமக்கெல்லாம் இம்மிடியட் ஒபீடியன்ஸ் இருக்குல்ல. பாருங்களேன், அதுக்காகத்தான் அதுக்கும் நம்ம ஜபத்துக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. நம்ம ஜபம் பண்ணும்போது என்ன கேட்கிறோம், ஆண்டவரே உடனே எங்களுக்கு பதில் கொடுக்கும், உடனே எங்களுக்கு பதில் கொடுக்கும், உடனே கேட்கிறோம். ஆனா ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுத்தாருன்னா உடனே கீழ்படுறோமா? படிறதுல. நம்ம ஆண்டவர் கட்டளையை உடனே கீழ்படியாத மக்கள் என்ன உரிமை இருக்கு நம்ம ஜபத்தை அவர் உடனே கேட்கணும்ன்றது? பாருங்களேன், வேதம் என்ன சொல்லுது, என்னுடைய வசனத்துக்கு உடனே கீழ்படுகிறவர்களுக்கு அவங்களுடைய ஜபங்களை உடனே ஆண்டவர் கேட்கிறாருன்றது. அதுதான் பிரச்சனை நமக்கு இருக்கு. ஆண்டவர் நமக்கு மத்தியில் வல்லமையா வேலை செய்யணும்னா நமக்கு முதலாவது இருக்கக்கூடிய பிரின்சிபல் என்ன தெரியுமா, ஆண்டவருடைய கட்டளை அவரை பிரசங்கம் பண்றவங்க அங்க இருக்கிற தலைவர்களை எடுத்து அது பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவருடைய வார்த்தையிலேருந்து காட்டும் போது இம்மீடியட் கீழ்ப்படிதல் வந்து நம்ம இருதய நிலையை காமிக்குது. இம்மீடியட்டா கீழ்ப்படுகிறோம். அதுக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் அந்த சபையை வல்லமையா பயன்படுத்துறார். இங்க பாக்குறோமே அழகா பாருங்களா, இம்மீடியட்டா ஆண்டவர், இது ரொம்ப விசேஷமான ஒரு நேரம். ஏன் விசேஷமான நேரம் அப்படின்னா, யோசுவாவும் பயந்திருக்கலாம். ஏன்னா 40 வருஷத்துக்கு முன்பதாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இதே இடத்துக்கு தான் வந்திருந்தாங்க காதேஷ் பர்னியான்னு கொஞ்சம் அந்த பக்கம். என்னாச்சு, எல்லாம் கடந்து போகலாம் ஒரு அப்படின்னு ஸ்பைஸ் எல்லாம் வந்த பிறகு அந்த ஸ்பைஸ் வந்து, ஐயோ நாங்கெல்லாம் வெட்டுக்கிளி மாதிரி இருக்கோம், அவங்க எல்லாம் எவ்வளவு ராட்சசங்க மாதிரி இருக்காங்கன்னா என்ன பண்ணாங்க அந்த ஜனங்க, முறுமுறுத்தார்கள், கீழ்படியாமல் போனார்கள். என்ன ஆச்சு, அந்த தலைவர்கள் கீழ்படியில, மோசே கீழ்படியில, என்ன ஆச்சு, 40 வருஷம் அவங்களை என்ன பண்ணாரு, மிருகங்களுக்கு ட்ரெயின் பண்ற மாதிரி 40 வருஷம் வனாந்திரத்துல சுத்து 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 சுத்துன்னு சுத்த வச்சு, எதுக்கு சுத்த வச்சாரு, அவங்கெல்லாம் என்ன புலம்புனாங்க, அவங்க புலம்புதல், ஐயோ இதெல்லாம் கேட்டுட்டு நாங்க வனாந்திரத்திலேயே செத்து போயிருந்தா நல்லா இருக்குமே, ஏங்க அவங்க கூட்டு வந்தீங்க கானாந்தேசம்னு காஞ்சி கூட்டு வந்தீங்களே, வனாந்திரத்திலேயே எங்க பாடி எல்லாம் உளுந்து போயிருந்தா நல்லா இருந்திருக்குமேனு புலம்புனாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா, ஓ அப்ப அதுதான் உங்களுக்கு வேணுமா, அதுவே நான் தருகிறேன். உங்களுக்கு காணாந்தேசெல்லாம் நான் கூட்டு போக போறது இல்லை, வனாந்திரத்துல தான் உங்க பாடி அடக்கம் பண்ணப்படணுமா, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி 40 வருஷம் அவங்கள வனாந்திரத்திலேயே சுத்த வச்சு அவங்கள யோசிச்சு பாருங்களேன். யோசுவா டெய்லி வேலை என்ன, அவங்கள செத்த அவங்களெல்லாம் அடக்கம் பண்ண வேண்டியதுதான் ஒரு வேலை. கடவுளுடைய வேலை பாருங்க, ரொம்ப ஒரு பெரிய வார்னிங் கூட கடவுளுடைய. ஒருத்தர் சொல்லி இருக்கார், கடவுளுடைய வேலை சில நேரங்களில் ஒரு சபையில சில பேருடைய கல்ற மேல தான் முன்னேறி வரும், சில பேருடைய ஃபியூனரல்ல தான் அது முன்னேறி போகும். அப்படின்னா என்ன தெரியுதுங்களா, ஒரு சில சபைகள்ல ஆண்டவருடைய கிரியைக்கு அவர் வல்லமையா வேலை செய்யாதபடிக்கு சில பேர் தடையா இருப்பாங்களாம். தடையா இருக்கிறவர்கள் அவங்க இறந்த பிறகு இறந்து அந்த அவங்களுடைய ஃபியூனரலுக்கு அப்புறம் தான் ஆண்டவருடைய வேலை வல்லமையா அங்க செயல்பட ஆரம்பிக்கும். யோசிச்சு பாருங்க எவ்வளவு பயங்கரம். ஏன்னா ஒரு சபையா இருக்கும் போது ஒவ்வொருத்தரும் பொறுப்பாங்க, நம்ம யாராவது முறுமுறுத்தோம்னா நம்ம வாழ்க்கை அதுக்கு ஒத்து வந்து ஒழுங்கா இல்லைன்னா ஆண்டவர் சும்மா விட போறது இல்லை பாருங்களேன். அதனால தான் ஒன்னு குறைந்தேர்ல என்ன சொல்றாரு, கம்யூனியன்ல நீ ஒழுங்கல்ல உடன்படிக்கல ஒழுங்கல்ல உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவரும் சில பேர் ஆண்டவர் அடிச்சே இருக்கிறார், அடிச்சா இருக்கிறார், சில பேர் உங்களை அழிச்சா இருக்கிறார். உங்களுடைய சாவுல தான் ஆண்டவருடைய வேலை முன்னேறணும்னா அதையும் அவர் செய்யறாரு பாருங்களேன். நீங்களா ஓஹோ அவர் 40 வருஷம் நிக்க வச்சாரு பாருங்களேன். நீங்கெல்லாம் அவங்க எல்லாம் இறந்த பிறகு தான் கடவுளுடைய கிரியை முன்னேறி போறதை பாக்குறோம். பயங்கர ஸ்கேரி வார்னிங் அது, நம்ம பாத்துக்கணும். ஆகவே முதலாவது என்ன பாக்குறோம், ஆண்டவர் வல்லமையா வேலை செய்யணும்னா நம்ம வந்து ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு உடனே கீழ்படுகிற மக்களாக நாம் இருக்க கத்துக்கணும் இல்லைங்களா. அந்த ஆண்டவர் வச்ச அதிகாரத்துல ஆண்டவருடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணும் போது அதுக்கு இமீடியட் ஒபீடியன்ஸ் மனசுள்ள மக்களா நம்ம இருக்க கத்துக்கணும். ரெண்டாவது, உண்மையாகவே ஆண்டவர் நமக்கு மத்தியில் வேலை செய்யணும், நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கிறோம்னா அதுக்கு ப்ரிப்பரேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கு ஒரு புது என்ன சொல்றது, ஒரு பலமான ஆகாரம் தேவைப்பட்டது. ஒரு பலமான ஆகாரம், ஆண்டவர் நமக்கு மத்தியில் வேலை செய்யணும்னா நமக்கு பலமான ஆகாரம் தேவை. எங்க பாக்குறோம், என்ன சொல்றார் யோசுவா பாருங்களேன், 10வது வசனத்துல என்ன சொல்றாரு, போய்
என்ன
பார்க்கிறோம், கற்பனை பண்ணி பாக்கணும்ல, அங்க அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும். யோசிச்சு பாருங்களேன், யோசுவா கிட்ட ஆண்டவர் பேசிட்டாரு, மில்லியன்ஸ் ஆஃப் ஜனங்க இருக்கிறாங்க, மில்லியன்ஸ் ஆஃப் ஜனங்க, இந்த பக்கம் யோர்தான் நதி பொதபலபலபலான்னு ஃப்ளட்டு மாதிரி போயிட்டு இருக்குது. யோசுவா ஒரு கட்டளை அனுப்புறாரு, நம்ம 3 நாள்ல அதை கிராஸ் பண்ண போறோம். நீ கிராஸ் பண்ணணும்னா என்ன தேவை நமக்கு, யோசிச்சு இயற்கையா பார்த்தோம்னா எல்லாம் இப்ப போட்ஸ் ரெடி பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு பிரிட்ஜை நம்ம ரெடி பண்ணணும், கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்னு. ஆனா இவர் என்னத்தை ரெடி பண்ண சொல்றாரு, போஜன பதார்த்தம். என் ஆண்டவர் சாப்பாட்டுல ரொம்ப சாப்பாடுல தான் அடிச்சார் அவங்களை, சாப்பாடு சாப்பாடுன்னு அழுதுகிட்டு இருந்தீங்க, இங்க ஏன் சாப்பாடுன்னு ரொம்ப முக்கியத்துவப்படுத்துறாரு, அது யோசிச்சு பாருங்க. சாப்பாடு விச்சுவல்ஸ் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, விச்சுவல்ஸ் அதான் இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. என்னன்னா ஒரு கேம் அப்படின்னு, வேட்டையாடி பிடிக்கிற ஒரு காரியத்தை குறிக்குது. அப்படின்னா என்ன, வேற சிம்பிளா சொல்ல போனோம்னா நான்வெஜ் சாப்பாடை பத்தி அவர் பேசுறார். நான்வெஜ் சாப்பாடு நமக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷம் பாருங்களேன், உடனே நான்வெஜ் சாப்பாடை ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டாரு ஆண்டவர். ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் அந்த ஜனங்க என்னத்தை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, மண்ணாவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லைங்களா. இந்த பார்டர் வர வரைக்கும் அவங்களுக்கு மண்ணா கிடைச்சுக்கிட்டு இருந்துச்சு. மண்ணா சாப்பாடு வந்து கொஞ்சம் தான் கிடைக்கும், உங்க இஷ்டத்துக்கு சாப்பிட முடியாது, கொஞ்சம் தான் கிடைக்கும். அது என்ன செய்யும்னா, நீங்க உடனே பயங்கரமா வெயிட் போட்டுறாம, வனாந்திரத்துல நடந்து போனோம் இல்லையா, வெயிட் போட்டுறாம உங்களை நல்லா லைட்டா வச்சு சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு தான் போகுமே தவிர, மண்ணா வந்து உங்களுக்கு பயங்கரமான பலம் கொடுக்கறதா இருக்காது. புரியுதுங்களா, இன்னமே இந்த ஜனங்க வந்து தேசத்தை தாண்டி போர்க்களத்துக்கு போகணும், மண்ணாவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அவங்க போய் என்ன போர் செய்ய முடியும், நல்லா பயங்கரமா கரியும் அதையும் இதையும் சாப்பிட்டா தானே ஒரு போர் வீரருக்கு இருக்க வேண்டிய ஸ்ட்ரென்த் இருக்கும். ஆகவே விச்சுவல்ஸ் ரெடி பண்ணுங்க, நல்ல பயங்கரமான ஆகாரத்தை உங்களுக்கு ரெடி பண்ணுங்க. என்ன மாதிரி மண்ணா பத்தாது உங்களுக்கு, கொஞ்சம் கொஞ்சம் வருகிற மண்ணா பத்தாது, ஒரு பலமுள்ள ஆகாரம். ஒரு தேவை. ஏன்னா பசியில இருக்கிற எந்த போர் வீரர்களும் ஜெயிக்கவே முடியாது இல்லைங்களா, இவங்களா வாரியர்ஸா போய் தேசங்களை மேற்கொள்ளணும். ஆகவே ஒரு போர் அந்த விக்சுவல்ஸ் வார்த்தையை அவர் பயன்படுத்துறார் பாருங்களேன், அதுல பயங்கரமான அர்த்தம் இருக்கு. இவ்வளவு ஒண்ணு யோசிச்சு பாருங்க, இவ்வளவு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, நான் உங்களுக்கு கொடுப்பேன், நான் உங்களுக்கு கொடுக்குவேன், வாக்கு தத்தம் பண்ணேன், அதெல்லாம் சொன்ன ஆண்டவர் வந்து சாதனங்களை பயன்படுத்த அங்க சொல்றார். அற்புதங்கள் செய்யற ஒரு காலம், பயங்கரமா அற்புதம் அந்த காலத்தில் செய்யறவர், யோர்தானை பிரிக்கிறவர். ஏன் அங்க போய் ஒரு கறி சாப்பாடு பிரியாணி ஏற்படுத்தி அவங்களுக்கு போட முடியாதா? பிரிப்பேர் பண்ணுங்கன்றார். He is a God of means. நம்ம புரிஞ்சுக்கணும், கடவுள் வந்து நம்முடைய சோம்பேறித்தனத்துக்கு எப்பவும் ஒத்து போலிக்கிறதே இல்லை. பாத்துக்கங்க, சோம்பேறித்தனமா இருந்தோன்னா அதுல இழக்கிறவங்க நம்ம தான். அதிசயங்களை செய்கிறவர் அதிசயங்களை செய்கிறவர் இவரு ஒண்ணுமே செய்ய மாட்டார், நான் அதிசயங்களை செய்கிறவரை நம்புகிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் பாத்துருக்கேன், உண்மையா சொல்றேன். பாஸ்டர்ஸ் தான் ஒண்ணுமே செய்யறதில்ல, ஏன் நான் அதிசயங்களை செய்கிறவரை நம்புகிறேன். அதனால இவங்க இவ்வளவு செய்ய சொல்றாரு பாருங்களேன், இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இஸ் அ காட் ஆஃப் மீன்ஸ், நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். எவ்வளவு ப்ராமிசஸ் கொடுத்திருந்தாலும் நீ போய் போர் செய்ய வேண்டியதை செய்யணும், நீ போய் ஆயத்தம் பண்ண வேண்டியதை பண்ணணும். நம்முடைய கடமைகள் இருக்கு பாருங்களேன், அதெல்லாம் நம்ம செய்யறத விட்டுட்டு நம்ம இந்த ப்ராமிசஸ பிடிச்சுக்க கூடாது. உன் கடமை இருக்குல்ல, உன் கடமை பலன் கொண்டு திடமனதாயிரு, இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தில் தியான், அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். ஆனா என்ன கைவிடுவதும் இல்லை, இது ஒண்ணு அதை பிடிச்சிக்க வேண்டியது தப்பு. நம்ம பொறுப்பை நம்ம செஞ்சாதான் நமக்கு உரிமை இருக்கு அவர் ப்ராமிஸ கிளைம் பண்றதுக்கு பாருங்களேன். அதான் நம்ம பார்க்கணும், இஸ் அ காட் ஆஃப் மீன்ஸ் பாருங்களேன். அவர் வலியுறுத்துறாரு அதுல. இதுல என்ன பாக்குறோம், கடவுள் இதுலயே நம்ம ஒரு பாடத்தை படிச்சுக்கணும். என்ன படிச்சுக்கணும், கடவுள் நமக்கு மத்தியிலையும் வல்லமையா வேலை செய்யணும், செயல்படணும்னா நம்ம ஆவிக்குரிய டயட்டை நம்ம பார்த்துக்கணும். ஆவிக்குரிய டயட் என்ன மாதிரி டயட்டு யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வேத வசனத்தின் டயட் எப்படி இருக்கு? எபிரேயர்ல பிடிச்சு திட்டுறாரு, எப்போ பாரு அந்த ஆரம்ப சத்தியங்களையே இருக்கிறீங்களே, ஆழமா வளர மாட்டீங்களா? ஞாயிற்றுக்கிழமை வந்து கேட்கறதோடு முடியுது, ஏன் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவருடைய வசனத்தை படிச்சு நேரம் ஏன் செலவிட மாட்டேன்றீங்க? ஆண்டவருடைய வசனத்தை ஏன் படிச்சு கறி கறி மீன் முட்டை சாப்பிடுற மாதிரி ஏன் தொடர்ந்து அதை சாப்பிட மாட்டேன்றீங்க? இன்னும் பாலை குடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, ஏன் வளர மாட்டேன்றீங்கன்னு திட்டுற, இன்னும் குழந்தைகளா இருக்கிறீங்களே அப்படின்னு திட்டுறாரு. ஞாயிற்றுக்கிழமை கேட்டது அதோடு முடிஞ்சு கதை. தனிப்பட்ட விதத்தில் நீயா போய் ஆண்டவருடைய வசனத்தில் படிச்சு அதுல வளர்றதையே வளர மாட்டேன்றோம் பாருங்களேன். நம்ம ஆண்டவர் வல்லமையா வேலை செய்யணும்னா எப்படி ப்ரிப்பேர் பண்றது? நம்ம திருப்பியும் சொல்ல வேண்டியது அதேதான், ஆண்டவருடைய வசனத்தை தனிப்பட்ட விதத்தில் படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு நேரம் கொடுக்கறோம், எந்த அளவுக்கு நேரத்தை செலவிடுறோம், அதை வச்சுதான் உண்மையா ஆண்டவர் வல்லமையா எனக்கு மத்தியில் வேலை செய்யணும், ஆண்டவர் என்னை பயன்படுத்தணும்னு உண்மையா உனக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் என்ன பண்ணுவான்? தன்னை பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ண மாட்டான். யோசிச்சு பாருங்களேன், தன்னை ப்ரிப்பேர் பண்ணுவான், நீ பயங்கரமா படிக்க ஆரம்பிப்பான், பயங்கரமா வேதத்தை படிச்சு இரவும் பகலும் படிச்சு படிக்கிறது என்ன, அது விசுவாசத்தை காட்டுது. ஆண்டவர் நிச்சயமா அப்படிப்பட்ட மனிதனை தான் அவர் பயன்படுத்துறது, அப்படிப்பட்ட சபையை தான் பயன்படுத்துறது. நம்ம சபைய பல ஆத்மாக்கள் வர்றதுக்கும் வல்லமையா பிரபலமான ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கும் பயன்படுத்தணும்னா நம்ம என்ன பண்றது? இன்னும் மண்ணாவை சாப்பிட்டுக்கிட்டு உட்கார்ந்தா ஒன்னும் பண்ண முடியாது. என்ன செய்யணும்? நல்லா கறியும் முட்டையும் பீஃபியும் என்ன பண்ணி நல்லா சாப்பிடுறவர்களா, ஆவிக்குரிய ஆகாரத்தை சாப்பிடுகிறவர்களா நாம் இருக்கணும் பாருங்களேன். தனிப்பட்ட விதத்தில் நம்ம வரவு ஞாயிற்றுக்கிழமை சாமனை கேட்டுற வேண்டியது ஸ்வீட்டு. என்னங்க தனியில பைபிள் படிச்சீங்கன்னா எப்பன்னா உடம்பு சரியில்லைனா பைபிள் எடுத்து உட்காந்து ரெண்டு வசனத்தை படிப்பாங்க. மனசு ரொம்ப பேஜாரா இருந்துச்சுன்னா வசன சங்கீதத்தை எடுத்து ரெண்டு வசனம் படிப்பாங்க. அப்படி நம்ம மண்ணா துண்டு துண்டா சாப்பிட்றவர்களா இருந்தானா நீ தேரா, நீ எல்லாம் போர் செய்யறதுக்கு அந்த மாதிரி மனிதர்கள் ஆண்டவர் பயன்படுத்துறது இல்லைங்க, அந்த மாதிரி சபையிலேயே ஆண்டவர் வல்லமையா பயன்படுத்துறது இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்களேன். நம்ம சோதனை இருக்கிற நேரத்தில் நமக்கும் போர் உண்டு, நமக்கு போர் இல்லையா? நமக்கு விரோதமா வர காணானியர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? இச்சைகள், பாவங்கள், சோதனைகள், உலக கவலைகள் அதெல்லாம் வருது இல்லையா? நம்மள ஆமோரியர்கள் மாதிரி வந்து நம்மளை அட்டாக் பண்றாங்க அவங்கெல்லாம். அவங்களாம் அட்டாக் பண்ணும் போது நமக்கு உடனே அதை மேற்கொள்ற பலம் எங்க இருந்து கிடைக்கும்? வெறும் மண்ணாவை துண்ணுகிட்டு இருந்தோம்னா கிடைக்காது. நல்ல உடனே வந்த உடனே வெட்டுற மாதிரி ஒரு சத்திய பலன் நமக்கு இருக்கணும், வேத சத்தியத்தின் பலன் நமக்கு இருக்கணும். அவ்வளவு ஆழமா ஆண்டவருடைய வசனங்களை படிச்சு ஒரு டென்ஷன் வருது, ஒரு கோபம் வருது, இல்ல ஒரு பிரச்சனை வருது, என்ன பண்றது? உடனே அந்த அளவுக்கு நம்ம ஆகாரத்தை சாப்பிட்றவர்களா இருந்தா தான் அந்த போரெல்லாம் சந்திக்க முடியும். எல்லாம் பொத்து பொத்து பொத்துன்னு கீழே விடுவோம், கத்தி தூக்க முடியல, அதை தூக்க முடியலன்ற மாதிரி வீக் சோல்ஜர்ஸா நம்ம இருப்போம். நம்மள ஆண்டவர் பயன்படுத்த மாட்டார். ஆகவே நம்ம அனுதின டயட் ரொம்ப முக்கியம். நம்ம அதை ப்ரிப்பேர் பண்றோமா, ப்ரிப்பேர் பண்றோமா? ஒரு வாட்டி போன மாசம் என் லேப்டாப் வந்து நிறைய புது அப்ளிகேஷன்லாம் போட்டாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொறுப்பு வந்துருச்சு. எக்ஸ்ட்ரா பொறுப்பு செய்யும் போது வேலையே செய்ய மாட்டேங்குது லேப்டாப், என்ன வேலை செய்ய மாட்டேன், ரொம்ப ஸ்லோ ஆன் ஆகுது ஆகுது. நான் எங்கள் ஐடி ஆள்கிட்ட எடுத்துகிட்டு போனேன், அவர் என்ன சொன்னார், உங்கள் லேப்டாப்க்கு ஒரு அப்கிரேட் வேணுங்க, அப்கிரேட் பண்ணணும். ஏன், புது அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு, அது வேகமாக ஓடணும்னா அதை அப்கிரேட் பண்ணால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ஆர்டர் பண்ணி அப்கிரேட் பண்ணி இப்போ ஜம்முன்னு ஓடுது, பயங்கர ஃபாஸ்ட் அப்படி ஓடுது. அந்த மாதிரி நம்மளும் நம்மளை நம்ம அப்கிரேட் பண்ணணும். கடவுள் உண்மையாவே உங்க ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்தணும், இந்த சபையை பயன்படுத்தணும்னா இருந்த நிலைமையிலேயே இனிமே இருந்துட்டு போனா முடியாது. We have to upgrade ourselves. நம்மள அப்கிரேட் பண்ணணும். இருந்த மண்ணா ஞாயிற்றுக்கிழமை கேட்ட சாமனு முடிஞ்சு அதே மாதிரி போனா முடியாது. நேரத்தை ஒதுக்கி நான் இன்னுமே பயங்கரமா சாப்பிட பார்க்கணும். பயங்கரமா சாப்பிடுகிறோம், பாலை குடிச்சுக்கிட்டு இல்ல, பயங்கர ஆழமான சத்தியங்களை எடுத்து படிச்சு புரிஞ்சுக்க பார்க்கணும். அதுதாங்க ரொம்ப முக்கியம். நம்ம சர்ச் இருக்கிற நிலைமையில இருந்து அடுத்த லெவலுக்கு போனோம்னா we have to upgrade ourselves. நம்மள அப்கிரேட் பண்ணிக்கணும். சண்டே ஓடி முடிச்சுட்டு போனா முடியாது. அப்பதான் என்ன ஆகும், நம்முடைய சுதந்திரத்தை நாம் அனுபவிக்க முடியும் இல்லைங்களா, அனுபவிக்க முடியும். அது ரொம்ப முக்கியம். அதை வந்து ஒரு ஒரு ஒருத்தர் சொல்றாரு, ஒரு பாட்டில் வருது இல்லைங்களா, சத்திய தேவனின் பூரண வாழ்வை அனுபவமாய் நாம் பெற வேண்டும். அது எங்க நடக்கும், அதாங்க நம்முடைய சுதந்திரம். நம்ம படிச்ச சத்தியங்கள், எவ்வளவு சத்தியங்கள் வேதத்துல இருக்குது, வேதத்துல இருக்குது, படிச்சிருக்கிறோம், அனுபவமாய் நாம் பெற்றிருக்கிறோமா? The doctrines become experience. இல்லைங்களா, த டாக்டரின்ஸ், எக்ஸ்பீரியன்ஷியல் பியூரிட்டன்ஸ் சொல்லுவாங்க, த எக்ஸ்பீரியன்ஷியல் கிறிஸ்டியானிட்டி, த எக்ஸ்பீரியன்ஷியல் டிவோஷன் அப்படின்வாங்க. அனுபவமாய் நாம் பெற வேணும்னா இப்படி இருந்தா முடியாது. நம்ம சுதந்திரம் அதுதான், நம்ம அடையணும்னா. ரெண்டாவது நம்ம என்ன செய்யணும், முதலாவது என்ன பண்ணணும், நம்ம கீழ்ப்படிதல், சப்மிஷனை கத்துக்கணும். பேதுருவே நமக்கு சொல்லல, முதலாவது அவர் சபை உருப்படணும்னா முதல் குணத்தை என்னங்க சொன்னாரு, இளைஞரே உங்க முதியோர்களுக்கு கீழ்படி, கர்த்தருக்குள் கீழ்படிந்துருங்க. அது ஃபர்ஸ்ட், அது இல்லைன்னா ஒண்ணுமே ஆக முடியாது. ரெண்டாவதாக உடனே கீழ்ப்படிந்திருக்கணும், இமீடியட் ஒபீடியன்ஸ். ரெண்டாவதாக பலமான ஆகாரத்தை சாப்பிடுகிறவர்களா நம்ம மாறும். பால் குடிக்கிற பிள்ளைகளா இன்னுமே இருக்கக்கூடாது. இது போதவன பலமான ஆகாரத்தை சாப்பிடுக்க நம்மள அப்கிரேட் பண்ணிக்கணும், அப்கிரேட் பண்ணிக்கணும். பாருங்களேன், நேரத்தை நம்ம செலவிடுறதுக்கு ரொம்ப பாத்துக்கணுங்க. ஒரு டயட், நமக்கு டயட்னும் போது கிறிஸ்துக்குள்ள எண்ணில் நீங்கள் நிலைத்திருந்தால் என்ன என்ன இருக்கும், அதிக கனிகளை தருவீர்கள். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு, எண்ணில் நீங்கள் நிலைத்திருந்தால் அதிக கனிகள் தருவீர்கள். என்னை விட அதிகமான கிரியைகள் உங்களால் செய்ய முடியும். என் வார்த்தைகள் உங்கள் நிலைத்திருந்தால் என் பிதாவின் இடத்தில் நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை அவர் செய்வார். அதெல்லாம் எப்படி நடக்கும், அதாங்க நம்முடைய சுதந்திரம். அதெல்லாம் எப்படி நடக்கும், பாலை குடிச்சுக்கிட்டு இருந்தா அதெல்லாம் நடக்காது. We have to grow. ஒரு வாட்டி ஒரு பாஸ்டர்ஸ் பெரிய கான்ஃபரன்ஸ் அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, நம்ம வளர்றதுக்கு ஓப்பனா சில காரியங்களை பேசிக்கிறது, ஓப்பனா அவங்களுக்கு இருக்கிற குறைகள். அந்த நேரத்தில் எல்லாம் உட்காந்து கதவெல்லாம் மூடிட்டு பேசிட்டு இருக்கும் போது ஒரு ஒரு பாஸ்டர், வாலிப பாஸ்டர் கேட்கிறாரு, எடைவிடாம ஜபம் பண்ணுங்கன்னு போட்டிருக்குங்களே, அதுக்கு அர்த்தம் என்ன, யாராவது சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஷாக் ஆச்சு. ஷாக் ஆயிட்டு அது இப்போ நம்ம பேச முடியாது, வந்து அதை ஆயத்தம் பண்ணிக்கிட்டு வந்து பேசலாம், அது ஒரு மணி நேரம் பேச வேண்டிய விஷயம், அது இப்போ சொல்லித்தர முடியாதுன்னு பார்த்தோம்னா, அதை கேட்டுக்கிட்டு இருக்கிற அங்கே வேலை செய்கிற ஒரு பொண்ணு, மேரின்னு ஒரு பொண்ணு, அதுக்கு அவங்கெல்லாம் என்ன பேசுறாங்கன்னு அந்த அம்மா ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. திடீர்னு என்ன ஆச்சு, அது தாப்பால் போட்டிருக்காங்கன்னு தெரியாம அது ஒரே சாஞ்சு அப்படியே டம்மு விழுந்து உளுந்துருச்சு. இந்த பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடுவில் என்னம்மா பண்ணிட்டு இருந்தேன், இல்லை நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன், ஒரு ரெண்டு நிமிஷம் தர முடியுமா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறது என்னன்னு சொல்றேன். சரி சொல்லுமா, அது சொல்லிச்சான். இடைவிடாம ஜெபம் பண்றது என்ன தெரியுங்களா, காலையில எந்திரிச்சு கண்ணை திறந்த உடனே, ஆண்டவரே என்னுடைய ஆத்ம கண்களை உங்களுடைய அழகை பார்க்கறதுக்கு, எனக்கு கொடுத்த ஐஸ்வர்யத்தை பார்க்கறதுக்கு, உங்களுடைய பொக்கிஷத்தை பார்க்கறதுக்கு என் ஆவிக்குரிய கண்களை தரோன்னு தான் ஜெபம் பண்றதுங்க. குளிக்க போகும்போது டெய்லி குளிக்கும் போது ஆண்டவரே என்னுடைய ஆத்மால இருக்கக்கூடிய அசுத்தங்களை எல்லாம் கழுவும் ஆண்டவரேன்னு குளிச்சுக்கிட்டே ஜபம் பண்றது தாங்க ஜபம் தொடர்ந்து பண்றது. அதுக்கப்புறம் போய் அந்த நாள்ல வேலை பண்றது, துணியை துவைக்கும் போது துணியை போய் மாடுறோம், குளிச்சுட்டு போய் துணியை மாட்டும் போது ஆண்டவரே இந்த துணி இல்ல, கிறிஸ்துவுடைய பரிசுத்தமான நீதியான துணி, பிராக்டிக்கலா நான் நீதியா இருக்கும்படிக்கு எனக்கு ஒரு துணியை கொடுங்களேன் ஆண்டவரே அப்படின்னு தாங்க ஜபம் பண்றது. போய் இந்த அந்த நாள் ஆரம்பிக்கும் போது இந்த நாள்ல நான் செய்ய வேண்டிய வேலைக்கு எனக்கு பலன் கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கறது தாங்க ஜெபம். போய் ஒரு ஸ்டவ்வை பத்த வைக்கிறோம்னா அந்த ஸ்டவ்வை பத்த வைக்கும் போது ஆண்டவரே அந்த ஸ்டவ் பத்தி எரியற மாதிரி என் இருதயம் உமக்காக எப்பொழுது எரியும்படிக்கு செய்யும் ஆண்டவரே அப்படின்னு ஒவ்வொரு காரியம் ஜெபம் பண்ணுவதற்கு. அரிசியை கிளீன் பண்ணும் போது அந்த அரிசியில இருக்கிற அசுத்தங்கள்லாம் எடுக்கும் போது ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற அசிங்கத்தெல்லாம் எடுவோம் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுவோம். ஜபம் பண்ற இதயம் இருந்துச்சுன்னா செய்யற எந்த காரியத்திலயும் நம்ம ஜபம் செய்ய முடியும் அப்படின்னு பாருங்களேன். அது எவ்வளவு அழகான உதாரணம் யோசிச்சு பாருங்களேன். அந்த மனசு நமக்கு இருந்துச்சுன்னா, அந்த ஜப ஆவி இருந்துச்சுன்னா எந்த காரியத்தை செய்யும் போதும் ஜப ஆவில் நம்ம நிலைத்திருந்து செய்ய முடியும். நம்ம பாத்துக்கணும். ஓகே சரி, ரெண்டாவதாக நம்ம பாக்குறோம், ரெண்டாவதாக நமக்கு இருக்க வேண்டிய டயட்டை நம்ம பாத்துக்கணும். மூணாவது ஆக என்ன பாக்குறோம், மூணாவதாக சுருக்கமாக இதை பார்த்து முடிப்போம். மூணாவதாக என்ன சொல்றாரு அவரு, நீங்க போஜன பதார்த்தத்தை ரெடி பண்ணுங்க, நம்ம உடனே கிளம்ப போறோம் அப்படின்றாரா?
உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் மூன்று நாளைக்குள்ளே அந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னார்.
அதுல மூன்று நாள்னும் போது பல அர்த்தங்கள் அப்படி எல்லாம் அதுல பாக்குறதெல்லாம் நம்ம விட்டுட்டு மூணு நாள் ஏன் மூணு நாள்னு யோசிக்கலாம். அவங்க யோசிச்சு பார்த்தோம்னா எவ்வளவு 40 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, மூணு நாள் எதுக்கு? உடனே போய் உடனே கிளம்பலாம் இல்லையா, வந்து ஆண்டவருக்கு கமாண்ட் வந்துருச்சு, 40 வருஷம் வெயிட் பண்ணிட்டு வந்திருக்கிறமே போகலாம் அப்படின்னு இல்லாம மூணு நாள் அவர் வைக்கிறார். ஏன் மூணு நாள்னு பார்த்தோம்னா எங்கேயும் பார்த்தோம்னா மூணு நாள்னும் போது ஒரு அப்சர்வ் பண்ற நாள், ஒரு ஒரு கவனிக்கிற நாள், பாருங்களேன் காத்திருக்கிற ஒரு நாள்னு சொல்லுற நாட்கள். ஏன் அப்படின்னா அவங்க யோசிச்சு பாருங்க, அவங்க பார்டர்ல நிக்கிறாங்க, யோர்தான் நதி பயங்கரமா ஓடுது, இந்த நதியை நம்ம எப்படி கடந்து போக போறோம், நம்மளால முடியற காரியமா, நம்மளால முடியுமா, நம்மளால முடியாத ஒரு காரியம் இல்லையா, கர்த்தர் இதை செஞ்சா தவிர இது நமக்கு நடக்கவே முடியாது, அதனோட அசாத்திய தன்மையை நாம் உணர்றது. புரியுதுங்களா? ஆண்டவர் நமக்கு சொன்ன ஒரு கட்டளைய, ஒரு கொடுத்த ஒரு கட்டளையை என்னால் அது முடியாது, கர்த்தர் எனக்கு உதவி செய்யாவிட்டால், கர்த்தர் என்னால் அதை நம்ம உணரணும் ஃபர்ஸ்ட். பாருங்களேன் அநேக காரியங்கள் நம்ம பாருங்களேன், இந்த காஸ்பல் இந்த பெங்களூர்லாம் எடுத்து பரப்புங்கள் அப்படின்னு நமக்கு ஒரு கட்டளை இருக்கு, உலகத்துக்கெல்லாம் பரப்புங்க, யோசுவாவோட பெரிய வேலை நமக்கு இருக்கு. அது ஆண்டவர் நம்மளோடு இல்லைன்னா நம்மளால செய்யவே முடியாதுன்றத நம்ம கவனிச்சு உணர்றோமா? ஆண்டவரே நீர் இல்லைனா, ஆண்டவரே தேவனே நீ கடாட்சிக்கலன்னா இது முடியவே முடியாது. அசாத்திய தன்மையை நம்ம உணரணும், இம்பாசிபிலிட்டி. எனக்கு இருக்கிற வெக்கத்துக்கும் எனக்கு இருக்கிற குணத்துக்கும் எனக்கு இருக்கிற பயந்த சுபாவத்துக்கும் என்னால செய்யவே முடியாது. பாருங்களேன் அதை கவனிக்கணும், அதை கவனித்து ஆண்டவர் காத்து இருக்கணும், அதுதான் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. மூணாவதாக நம்ம கத்துக்கிற பாடம் என்ன தெரியுங்களா? இதுல நமக்கு என்னன்னா உடனே எது நடந்தாலும் உடனே நடந்துடணும் இல்லைங்களா. உடனே ஆண்டவர் என்ன யூஸ் பண்ணணும், என்னப்பா பண்ணிட்டு ஒரு மாசம் உபவாசம் ஜெபம் பண்ணிருக்கிறோம், பைபிள படிச்சிருக்கிறோம், ஆண்டவர் என்ன யூஸ் பண்ணணும். யோசுவா எத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு? 40 வருஷம் வெயிட் பண்ணாரு. உடனே நம்ம காத்திருக்கிறதுன்றது ரொம்ப அவசியம். உடனே உடனே நடக்கக்கூடாது, நம்ம காலம்லாம் உடனே இன்ஸ்டன்ட் இன்ஸ்டன்ட் காஃபின்னு கூட சொல்லுவாங்க இல்லைங்களா, இன்ஸ்டன்ட் காஃபி உடனே கிடைச்சிடணும், உடனே கிடைச்சிடணும். அந்த இது ஆண்டவர்கிட்ட வேகாது, ஆண்டவர்கிட்ட நம்ம காத்திருக்கணும். ஒரு சபையாக என்ன செய்யணும், நம்ம முதலாவது கீழ்ப்படிந்து முதலாவது நம்மளை நல்லா வளர்த்துக்கிட்டு மூணாவதாக ஆண்டவருக்காக காத்திருக்கணும். சாத்தியமான வேலை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, அதுக்கு ஆண்டவர் என்ன பயன்படுத்தணும்னு ஆண்டவருக்காக காத்திருக்கிற ஒரு குணம் பாருங்களேன், அது அது ரொம்ப முக்கியம். அப்படி உள்ளவர்களா நம்ம இருக்கணும். இது முடியாத ஒரு காரியம், முடியாத காரியம். தேவனால் மனிதர்களால் கூடாதது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்ற உண்மையை நம்ம உணரும். கடவுள் தான் இது செய்ய முடியும் அப்படின்றது. ஓகே, மூணாவது அதை பார்க்கிறோம். நாலாவதாக ரொம்ப முக்கியம், நாலாவது இதுதான் முக்கியமா நம்ம படிக்கணும். ஒரு சபையை ஆண்டவர் வல்லமையா பயன்படுத்தணும் அப்படின்னா இருக்க வேண்டிய குணம், நாலாவது குணம் என்ன தெரியுமா? அந்த சபையில இருக்கக்கூடிய ஒத்துமை. ஒத்துமை, ஒத்துமைனா ஒரு ஐக்கியம்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய யூனிட்டி. யூனிட்டி அதை பார்ப்போமே, ஒரு பிராக்டிக்கலா இங்க இருக்கிறத பாக்குறோம். ஏன் அப்படின்னா, ஒரு சபை அழிவதற்கு தேவையானது ஒன்னே ஒண்ணுதான், அந்த சபையில ஒத்துமை இல்லைன்னா அந்த சபை சீக்கிரம் அழிஞ்சு தான் போகும் இல்லைங்களா? ரொம்ப ஈஸி. வருணை பத்தி நான் ஒண்ணு, சுந்தர்பதரை பத்தி ஒண்ணு, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு பேசிட்டு இருந்தா போச்சு அந்த சபை. ஒத்துமை இல்லைன்னா அந்த சபை சோர்ந்து போய் அழிஞ்சே போயிடும். ஆண்டவர் ஒரு சபையை வல்லமையா பயன்படுத்தணும்னா அங்க இருக்க வேண்டியது ஒரு மனப்பாடு, ஒத்துமை எல்லாருக்கும் இருக்கணும். அது இல்லைன்னா முடியாது பாருங்களேன், ஏன்னா ரொம்ப அவசியம் அது. அதை நம்ம இந்த வசனங்கள்ல பார்ப்போமே. எப்படி பார்க்கலாம்? யோசுவா என்ன செய்யறாரு அதுக்கப்புறம்?
பின்பு யோசுவா ரூபனியரையும் காத்தியரையும் மனாசேயின் பாதி கோத்திரத்தையும் நோக்கி, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இளைப்பாறு பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே.
சரி, இந்த யோசுவா வந்து அந்த கமாண்டர்ஸ்க்கு கட்டளை கொடுக்கிறாரு, போய் அந்த ஜனங்களை எல்லாரையும் போஜன பதார்த்தம் ஆயத்த பண்ண சொல்லுங்க, மூணு நாள்ல நம்ம கடந்து போக போறோம், மூணு நாள் வெயிட் பண்ண சொல்லுங்க சொல்லிட்டு அவர் போய் ஒரு ரெண்டரை கோத்திரத்துக்கிட்ட தனியா போய் பேசுறாரு. ஏன் போய் அவங்க கிட்ட தனியா பேசுறாரு அப்படின்னா, இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் நமக்கு தெரிஞ்சாகணும். இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட்னா நம்ம என்ன ஆகமும் நம்பர்ஸ் போய் பார்த்தோம்னா, நம்பர்ஸ் 32வது அதிகாரம் போய் படிச்சோம்னா நமக்கு தெரியும் ஏன் அங்க போய் பேசுறாரு அப்படின்னு. படிங்களா என் ஆகமோ 32, இங்க யாராவது கொஞ்சம் படிக்கலாம், ஒண்ணுல இருந்து படிங்க.
ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாக இருந்தது. அவர்கள் ஆசேர் தேசத்தையும் கிலேயாத் தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். ஆகையால் ரூபன் புத்திரரோ காத் புத்திரரோ வந்து சபையின் பிரபுகளை நோக்கி, கர்த்தர் இஸ்ரவேல் சபைக்கு முன்பாக முறியடித்தாரே, அதோரோ தீபோன்.
சரி, இதுல என்ன பாத்தீங்கன்னா, இவங்க இந்த மூணு கோத்திரங்கள் என்ன பண்றாங்க, ரெண்டரை கோத்திரம் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு ஆடு மாடுங்க ரொம்ப இருக்குது. ஆடு மாடுங்க ரொம்ப இருக்கிறதுனால அங்க ஒரு ரெண்டு தேசத்தை அவங்க குடிச்சிருக்காங்க. யோர்தானுக்கு இந்த பக்கம் இருக்குது, அந்த ரெண்டு தேசத்தையும் எங்களுக்கு கொடும். ஏன்னா ஏன் அது காரணம் என்ன, எங்களை யோர்தான்லாம் கடந்து வர செய்யாதீங்க, எங்களுக்கு இங்கேயே ஒரு தேசத்தை கொடுங்க. ஏன் காரணம் என்ன, எங்க பொழப்பு, எங்களுக்கு ஆடு மாடுங்கள நிறைய இருக்கு, அதனால இங்கேயே எனக்கு ஒரு தேசத்தை கொடுன்றாரு மோசே. பாருங்க அது கொடுக்கிறார் பதில் 6வது வசனத்துல.
அப்பொழுது மோசே காத் புத்திரரையும் ரூபன் புத்திரரையும் நோக்கி, உங்கள் சகோதரர் யுத்தத்திற்கு போகையில் நீங்கள் இங்கு இருப்பீர்களோ, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாத படிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடரட்டு போக பண்ணுவது என்ன? உங்கள் தேசத்தை பார்ப்பதற்கு உங்கள் பிதாக்களை காண்பதர் காதேஷ்வர் கையிலிருந்து அனுப்பின போது அவர்கள் இப்படி செய்தார்கள். அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அந்த தேசத்தை பார்த்து வந்து, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு போகாதபடிக்கு அவர்கள் இருதயத்தை திடரட்டு போக பண்ணார்கள். அதனால் கர்த்தர் அந்நாள் என்னை கோபம் மூடராகி உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசவினாகிய யகுனேயின் குமாரன் காலேபும் மூனனின் குமாரன் யோசுவா கையில எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்கள் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் தான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார். அப்படியே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் மேல் மூண்டது. கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த அந்த சந்ததி எல்லாம் நிர்மூலமாக மட்டும் அவர்களை வனாந்தரத்திலே 40 வருஷம் அலையப்படினார். இப்பொழுது இதோ இஸ்ரவேல் மேலிருக்கும் கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரத்தை இன்னும் அதிகரிக்கப்படும்படி நீங்கள் உங்கள் பிதாக்களின் ஸ்தானத்திலேயே பாவமுள்ள பெரும் கூட்டமாய் எழும்பியிருக்கிறீர்கள். நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்தரத்தில் இருக்க பண்ணுவார்.
சரி, போதும். இவர் என்ன சொல்றாரு? மோசே திட்டுறாரு அவங்களை போட்டு. இதனாலதானயா 40 வருஷம் படாத பாடுபட்டுட்டு திருப்பி வந்திருக்கோம், உங்க அப்பா அம்மா முப்பிதாக்கள் இப்படித்தானே செஞ்சாங்க, வந்துட்டு நீங்க ஏன் திருப்பியும் பெருங்கூட்டமா எழும்பிருக்கீங்க கர்த்தருக்கு விரோதமா அப்படின்னு அவங்க சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க? ஐயா, நாங்க அப்படியெல்லாம் இல்ல, எங்களுக்கு இது கூட ஒரு கண்டிஷன் இருந்தா போட்டுக்கலாம். என்ன கண்டிஷன்? நாங்க இந்த தேசத்தை இப்ப எடுத்துக்கிறோம், ஆனா இஸ்ரவேல் ஜனங்க யோர்தான் நதியை கடந்து போகும்போது அவங்களுக்கு முன்பதாக நாங்க தான் முன்னாடி போய் அவங்களுக்காக போர் செய்து அவங்களெல்லாம் அங்க நல்லா செட்டில் பண்ணிட்டு அவங்களுக்கு எல்லாம் தேசம் கிடைச்ச பிறகு திருப்பி நாங்க வந்து இந்த பூமியில தங்கிக்கிறோம் அப்படின்னாங்க. என்ன செய்யறது? அதை ரொம்ப வற்புறுத்தி மோசே கிட்ட கேட்டாங்க. ஆனா நாங்க தான் முன்னாடி அவங்க போவோம், போர்ல முன்னாடி போய் அவங்களுக்காக சண்டை போட்டு எங்க சகோதரங்களை ஹெல்ப் பண்ணிட்டு அவங்களுக்கு வாங்கி எல்லாம் செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து இங்க வந்து தங்கிக்கிறோம், யோர்தானை கடந்து வந்து தங்கிக்கிறோம்னா மோசே வந்து என்ன பண்றது இந்த ஜனங்க கிட்ட? சரி போட்டோம் அப்படின்னு ஒரு கண்டிஷனோடு அதை அக்ரி பண்ணிக்கிட்டார். சரி, நீங்க அதை போய் செய்யணும், செய்யலைன்னா உங்க பாவம் அவங்கள சும்மா விடாதுன்ற ஒரு உறுதியோடு அந்த தேசத்தை அவங்களுக்கு கொடுத்தார். இதுதான் மூணு, ரெண்டு தேசம், ரூபனைட்ஸ், கேடனைட்ஸ், அப்புறம் ஆஃப் ட்ரைப் ஆஃப் மனாசே, இவங்க ரெண்டு ட்ரைப் அப்படி ஆனதை பார்க்கறோம். அதை வந்து யோசுவா வந்து இங்க ஞாபகப்படுத்துறாரு. ஏன்னா இப்ப கிராஸ் பண்ண போறாங்க, இப்ப கிராஸ் பண்ணும் போது அதை ஞாபகப்படுத்துறார். 12வது வசனத்திலிருந்து ஞாபகப்படுத்துறார். 12-15 வரைக்கும் மோசேவோடு சொன்னதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? நீங்கள் வாங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லி இருக்கலாம்? ஒருவேளை எந்த ப்ராமிஸ், யார் பண்ணது, யாருக்கு தெரியும், யாருக்கு ஞாபகம் இருக்குன்னா சொல்லி இருக்கலாம். யோசிச்சு பாருங்களேன், யாருக்கு தெரியும்? மோசேவோடு தான் பண்ணோம், மோசேவே செத்து போனாரு, கான்ட்ராக்ட்லாம் எங்க இருக்குது இப்போ, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீங்க உங்க வேலையை பாத்துக்கோங்க அவங்க சொல்லி இருக்கலாம். ஆனா என்ன செய்யறாங்க அவங்க பாருங்களேன், அருமையா 16
பாருங்களேன்.
அது வந்து அவங்க வந்து அதுக்கு அதை ஒரு மறுத்து பேசாம அதுக்கு ஒத்துழைக்கிறாங்க இல்லைங்களா? ஒத்துழைச்சு ஒரு அவரு மோசேக்கு அவங்க கொடுத்த ப்ராமிஸை விட இன்னும் அதிகமா சப்போர்ட் கொடுக்கறாங்க. ஒரு நிபந்தனையற்ற கீழ்ப்படிதல். எங்க போ சொல்றியோ நாங்க போறோம், என்ன செய்ய சொல்றியோ செய்யறோம். அழகா அவங்க சொல்றாங்க. அது மாத்திரம் இல்ல, உன் வார்த்தைய கீழ்படியாத யாருமே எங்கல்ல கொலை செய்யப்பட கடவான் அப்படின்னு ஒரு மிலிட்டரி கமாண்ட் வேற போடுறாங்க. பாருங்களேன், நீர் மட்டும் பலன் கொண்டு திடமனதாயிரு, உன்னுடைய தைரியத்தை கெடுக்கிற மாதிரி, உன சோர்வாக்குற மாதிரி எந்த காரியத்தையும் நாங்க செய்ய போறது இல்ல, என்ன சொல்றியோ நாங்க செய்யறோம். அப்படி ஒரு மக்கள் இருந்தாங்கன்னா அந்த தலைவர்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு மக்கள், ஆண்டவருடைய விஷயத்துல நீ என்ன செய்யறியோ செய், நீ என்ன சொல்றியோ நாங்க செய்யறோம். பாருங்களேன், அப்படித்தான் கடவுளுடைய வல்லமையான எட்ரஸ் கிரியா அங்கத்தான் அங்க நடக்க முடியும். பாருங்களா, ஒரு நல்ல முன்மாதிரி பாக்குறோம். ரொம்ப ரேர் அந்த மாதிரி எல்லாம் செய்யறது இல்லைங்களா? எத்தனை கூட்டம் ப்ராமிஸ பண்ணிட்டு ப்ராமிஸ் கீழ்படியாத ஆளுங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஏன் நம்மளையும் எடுத்து பாக்கிறோம், ஆண்டவருக்கு எவ்வளவு ப்ராமிஸ் நம்ம பண்ணிருக்கிறோம், அதுல உண்மை இருக்கிறோமா? ஆண்டவர்கிட்ட உடன்படிக்கை பண்ணும் போது எவ்வளவு ப்ராமிஸ் பண்ணிருக்கோம். நமக்கு வியாதி கீதி வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம்னா ஆண்டவரே என்னை காண்டி சரியாக்கும், அதை செஞ்சிடறேன், இதை செஞ்சிடறேன் ப்ராமிஸ் பண்ணிருக்கோம். அது ரொம்ப தப்பு. ஆண்டவர்கிட்ட நம்ம ப்ராமிஸ் பண்ணிட்டு அதை நிறைவேற்றாம போறது ரொம்ப தப்பு. என்னுடைய வாக்கு, என்னுடைய ப்ராமிசஸை நான் புதுப்பிப்பேன், ஐ வில் ரிடீம் மை வோஸ் டு காட் அப்படின்னு சங்கீதத்தில் இருக்கு. ஆண்டவருக்கு நான் ப்ராமிஸ் பண்ண அது நிறைவேற்றணுங்க. ஜெஃப்தான் ஒரு ஆள் இருந்தார், அவர் சொன்னார், எங்க வீட்டுக்கு போய் முதல்ல வெளியே என்ன வருதோ அது ஆண்டவருக்கு பலியா கொடுப்பேன், திடீர்னு மக வருது, அதை போய் பலியா கொடுத்தாரு. அவ்வளோ ப்ராமிஸ், அவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிறாங்க. பாருங்களேன், ஆண்டவருக்கு ப்ராமிஸ் பண்ணணும் அது ரொம்ப பெருசு. ஆகவே அங்க பாருங்களேன், அழகா அதை பார்க்கறோம், அருமையா அந்த இதை பார்க்கறோம். இதுல என்ன பாடத்தை நம்ம படிச்சுக்கிறோம்? முதலாவது என்ன பாடம்? யோசுவாவுக்கு ஏன் இந்த ஜனங்களை கூப்பிடுறாரு? ஏன் ஹால் பத்தலன்னு கூப்பிடுறாரா? குறைவா போனோம்னா ஆண்டவர் வெற்றியை கொடுக்க மாட்டேன்னு கூப்பிடுறாரா? இல்ல. ஏன்? கடவுள் தன்னுடைய சபையில கிரியை செய்யணும்னா ஒரு சின்ன கூட்டத்தையோ ஒரு பெரிய கூட்டத்தையோ வச்சு செய்யறதில்ல, அந்த சபையில இருக்கிற ஒத்துமையான கூட்டத்தை வச்சுதான் சபை கிரியை செய்யறார். யாருமே புதிய ஏற்பாடு சபையில இவங்க தேவையில்லை அவங்க தேவையில்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆண்டவர் கிரியை செய்யது ஏன் இது புதிய ஏற்பாடு சபை என்ன? ஆண்டவருடைய சரீரம், கண்ணு பார்த்து சொல்ல முடியாது கால நீ எனக்கு தேவையில்லைன்னு, குருந்தியர்ல சொல்லல கால் பார்த்து கண்ணை சொல்ல முடியாது நீ எனக்கு தேவையில்லைன்னு. ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு, அது ஒவ்வொரு அங்கமும் தன்னு தன் வேலையை கரெக்டா செய்யும் போதுதான் வல்லமையா கடவுளுடைய கிரியை அந்த சபையில நடக்க முடியாது. அது புதிய ஏற்பாடுல தெளிவா பவுல் திருப்பி திருப்பி சொல்றார், சபையில எல்லோருமே நம்ம செயல்பட்டாதான், ஒத்துமையா ஒரு மனதா செயல்படத்தான் கடவுளுடைய வல்லமையான கிரியை நடக்க முடியும். யோசுவா விட்டுருக்கலாம், சரி நீங்க தான் செட்டில் ஆயிட்டீங்க விடுங்க நீங்க போங்க, இல்லை அவங்களை கூப்பிடுறாரு, நீங்க இல்லைன்னா நடக்காது, நீங்க எல்லாம் ஆண்டவர் மத்தியில வேலை செய்ய முடியாது, நீங்க வேலை சின்ன கூட்டமா இருக்கலாம் ஆனா நீங்களும் வரணும் அப்படின்னா. மூணு நாளாவதாக நம்ம என்ன படிக்கிறோம், கடவுள் நமக்கு மத்தியில் வல்லமையா வேலை செய்யணும்னா என்ன இருக்கணும், நமக்கு மத்தியில் ஒத்துமை இருக்கணுங்க, யூனிட்டி இருக்கணும், ரொம்ப அவசியம் யூனிட்டி, ஒத்துமை. எல்லாரும் ஒத்து போய், ஒத்துமைனா ஒருத்தர் ஒருத்தரோட பொறுமையா இருக்கிறது மாத்திரம் இல்ல, ஒருத்தர் ஒருத்தரோடு முன்னட போறதுக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு உதவி செய்கிறவர்களா நம்ம இருக்கணும், ஒருத்தரோடு ஹெல்ப் பண்றவர்களா நம்ம இருக்கணும், ரொம்ப அவசியம் யூனிட்டி. ஒரு சபையில யூனிட்டி இல்லைன்னா அந்த சபையை ஆண்டவர் பயன்படுத்துவதே இல்லை. பல இடங்கள்ல போட்டிருக்கு ஹெல்ப் யுவர் பிரதர்ஸ் அப்படின்னு மோஸ்ட் சொல்றாரு அவங்களுக்கு, நீங்க செட்டில் ஆயிட்டீங்க நீங்க சும்மா இருக்காதீங்க, உங்க சகோதரங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அந்த மாதிரி புதிய பாடலையும் இருக்கு, ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்தவர்கள் பாவத்தில் யாராவது விழுந்திருந்தா அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு போய் உதவி செய்யணும். ஏன் சரீர பிரகாரமா ஆத்ம பிரகாரமா எல்லா விதத்திலையும் சபையில ஹெல்ப் பண்றவர்களா நம்ம இருக்கணும், ஒருத்தர் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணத்தான் நம்மளை வச்சிருக்கிறாரு. அதனால ஒத்துமை, இந்த ஒத்துமையா இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா, எல்லாரும் சேர்ந்து இப்ப பார்க்க போறோம் வரப்போற வாரங்கள்ல எல்லாரும் சேர்ந்து யோர்தானை கடந்து ஒரு மனுஷன் மாதிரி நடந்து போவாங்க, ஒரு தேசம் மாதிரி நடந்து போவாங்க, எங்க போனாலும் வெற்றி அவங்களுக்கு. ஏன் வெற்றி? ஒத்துமைங்க. ஆண்டவர் ரொம்ப முக்கியமா பாக்குறார், நம்ம சபையும் ஆண்டவருக்காக ஏதாவது ஒண்ணு செய்யறோம்னு ஒரு முடிவு எடுத்த உடனே எல்லாருலயும் அதுல என்னால கொஞ்சம் தான் செய்ய முடியும் ஆனா நான் செய்வேன், நான் பின்ன மற்றவங்க செய்யட்டோம் நான் இருக்க மாட்டேன்னு ஒத்துமை இருந்தா ஆண்டவர் வல்லமையா நம்மளையும் பயன்படுத்துவார். பாருங்களேன், ஆண்டவர் நமக்கு மத்தியில் வல்லமையா செய்யறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா? முதலாவது இருக்க வேண்டிய குணம் என்ன? கீழ்ப்படிதல் இருக்கணும், சப்மிஷன் ஆண்டவருடைய கட்டளை, ஆண்டவருடைய லீடர்ஷிப்புக்கு சப்மிஷன் இருக்கணும். ரெண்டாவதாக வெறும் சாமன் சவண்டி கேட்டுட்டு போகாம நம்மள பயங்கரமா வளமான ஆகாரம் சாப்பிட்டு வளர்ந்துக்கிறவர்களா இருக்கணும். மூணாவதாக காத்திருக்கணும் இல்லைங்களா, காத்திருந்து ஆண்டவருக்காக காத்திருக்கணும். நாலாவதாக ஒத்துமையை பார்க்கிறோம். பாருங்க பேதுரும் அதை விவரமா சொல்றார், ஒன்னு பேதுரு 3:8 நம்ம பார்த்திருக்கிறோம் பாருங்களேன். நம்ம ஆண்டவருடைய சபையாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை நம்ம அனுபவிக்கணும்னா ஒத்துமை இல்லாம நம்ம அனுபவிக்க முடியாதுங்க. நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும் பாருங்களேன் பேதுரு சொல்றாரு, ஒருமனப்பட்டவர்கள் அது மாத்திரம் இல்ல, அப்புறம்
இணக்கம் உள்ளவர்களும் இருந்து
பாருங்களேன், ஒருமனப்பட்டவர்களும். ஏன் அப்படி இருந்தாதான் என்ன ஆகும்? அடுத்தது என்ன போ சொல்றாரு,
இணக்கம் உள்ளவர்களும்.
தொடர்ந்து படிங்க,
சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாயிருந்து தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக
நீங்கள் சுதந்திரத்தை பெறுவது
சுதந்திரத்தை தெரிந்து கொள்ளும்
பாருங்களேன், நீங்கள் சுதந்திரத்தை பெறுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் கிறிஸ்துக்குள்ள கொடுத்த சுதந்திரத்தை அழைக்கப்படுவதாக சபையாக அழைக்கப்பட்டிருக்கீங்க. அந்த சுதந்திரத்தை நம்ம பெறணும்னா எப்படி இருந்தாதான் பெற முடியும்? ஒருமனப்பட்டு ரொம்ப அவசியம். அதுக்காக நீங்க ஒருமனப்பட்டிருங்க. எந்த சபை ஒருமனப்பட்டு இல்லையோ அந்த சபை ஆண்டவர் எந்த சுதந்திரம் சபைக்கு வச்சிருக்காத அடையவே முடியாதுங்க. அது பாத்துக்கங்களேன், நம்ம யூனிட்டியை காக்கிறது ரொம்ப அவசியம், யூனிட்டியை பாத்துக்கிறது ரொம்ப அவசியம். யூனிட்டி இல்லைன்னா ஒருத்தர் ஒருத்தரை நம்ம டிஸ்கரேஜ் போ மோசே சொல்றாரு, நீ ஏன் இப்படி எழும்பி உங்க சகோதரரை டிஸ்கரேஜ் பண்றீங்க, நாங்க வரமாட்டோம் இங்கே பூமியை பார்த்துக்கிட்டு. நம்ம சில பேர் ஆண்டவருடைய காரியத்தில் ஈடுபடலன்னா மற்றவங்களுக்கு டிஸ்கரேஜ் ஏற்படுத்துகிறவர்களா இருப்போம், சோர்வேற்ற நம்மளை அழிச்சே போட்டுரும். ஏன் சங்கீதம் 133 அழகா சொல்லுது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு அழகா இருக்கிறது, அது பிளஸ்ஸிங், அது ஆசிர்வாதம், ஆண்டவருடைய ஆசிர்வாதம் எல்லாம் அங்கத்தான் பொழியும் அந்த சங்கீதம் சொல்லுது. அப்படி ஒதுமன பாடு இல்லாம நம்ம பிரிவினை இருந்துச்சுன்னா அழிஞ்சுதான் போகும். ஆகவே அந்த ஒத்துமையை இங்க வலியுறுத்துறாரு பாருங்களேன், நீங்க இல்ல நீங்க வேணான்னு விட்டு போகல, ஒத்துமை. நம்மள யாருமே ஒரு ரிலாக்ஸா இருப்போம், ஆண்டவருக்காக ஒன்னு செய்யணும்னு ஆரம்பிக்கும் போது ஒரு மனுஷன் மாதிரி நம்ம எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிற ஒத்துமை என்னைக்கு வரும் அதான் நம்ம யோசிக்கணும். என்னால முடிஞ்சது இவ்வளவு அதை நான் செய்வேன், சின்ன வேலை நான் பலவீனம்னு என்ன விட்டுறக்கூடாது. எல்லோரும் ஏகோபித்து சபையே ஒரு கை கால் எல்லாம் ஒரு உடம்புல எப்படி செயல்படுதோ எல்லோரும் அந்த மாதிரி செய்யற ஒரு செய்யும் போதுதான் ஆண்டவர் வல்லமையான நம்மளை பயன்படுத்துவார் பாருங்களேன், குளோரியஸா நம்மளை பயன்படுத்துவார். யாருக்குமே ஒரு ரிலாக்ஸ் இல்ல, பரலோகம் போற வரைக்கும் நம்ம ரிலாக்ஸா இருக்க முடியாது. மத்தவங்க காஸ்பல சொல்லட்டோம், நான் காஸ்பல சொல்லல, மத்தவங்க சபைக்கு போட்டோம், மத்தவங்க பிரேயர் மீட்டிங் போட்டோம், நான் போகல, அப்படி நம்ம இருக்க முடியும். அந்த சபை ஒரு பிரேயர் மீட்டிங்னு வச்சா 10 பேர் வராங்க, 5 பேர் மத்தவங்க போட்டோம்னு உட்கார்ந்துருந்தா அதுவா ஆசீர்வதிக்கிற சபை, அதுவா ஒத்துமைக்கிற சபை? இல்லவே இல்லை. எல்லோரும் ஒரு மீட்டிங் வச்சா எல்லோரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒத்துமை எல்லாத்துலயும் இருக்கிறதா பாக்கணும். ஆகவே கடைசியா நம்ம பார்த்து ஒரு பாயிண்ட் முடிப்போம், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது, நமக்கு நேரம் இல்லானா. 4 பாயிண்ட் பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா, முதலாவது கீழ்ப்படுதல், ரெண்டாவது பலமான ஆகாரம், மூணாவது காத்திருப்பது, நாலாவது சபையில ஒத்துமை, அதை பார்க்கிறோம், அவங்களை அவங்களே விடாம கூட்டு போற. அஞ்சாவதாக நம்ம வந்து எப்படி அதுக்கு தலை தருது, நாம் உலக காரியங்கள் மேல நம்ம மனசை வைக்கிறவர்களா நாம் இருக்கக்கூடாது. கிறிஸ்துக்குள் நீங்கள் உயிர்த்தெழுந்தது உண்மையானால் கிறிஸ்துவுடைய சுதந்திரத்தை பெறுவது நீங்கள் வேணுமானால் என்ன சொல்றாரு அவரு, மேலான காரியங்களை நாடுங்கள், பூமி கடுத்தவைகள் அல்ல. அங்க அதை இங்க அழகா பார்க்கலாம். ஏன் அழகா பார்க்கலாம் அப்படின்னா, யோசுவா எல்லா கோத்திரத்துக்கிட்ட பேசுறத விட்டுட்டு ஏன் இந்த 2 கோத்திரத்துக்கு மாத்திரம் பேசினாரு, 2.5 கோத்திரம் ஏன்னா அவங்களுக்கு கானான் தேசம் தேவையில்லை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் தேவையில்லை, அவங்களுக்கு வனாந்திரமே போதுமா இருந்துச்சு, யோர்தானுக்கு இந்த பக்கம் நதிய இடமே அவங்களுக்கு போதுமா இருந்துச்சு. ஏன் அவங்களுடைய முக்கியமான கவலை என்ன, ஆடு மாடுங்க. கடவுள் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி ஆச்சே, அந்த பூமியில் போய் நாம் வாசம் பண்ண வேண்டுமே அப்படின்ற கடவுளுக்கு மத்தியில், கடவுள் நம்மளுக்கு மத்தியில் இருந்து, அவர் ஆலயத்துக்கு மத்தியில் இருந்து நாம் ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கணுமேன்றது இல்லை. அவங்களுக்கு தேவையெல்லாம் அவங்களுடைய அனுதின பொழப்பு, நான் எப்படி சம்பாதிப்பேன், எப்படி சாப்பிடுவேன், எப்படி குடும்பம் நடத்துவேன், எப்படி பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுவேன், எப்படி வாழ்க்கையை நடத்துவேன், இந்த உலகத்தின் காரியமே அவங்களுக்கு போதுமா இருக்கிறது பாருங்களேன். அவங்களுடைய பொழப்புனாலதான் அவங்க அப்படி கானான் தேசம் சுதந்திரத்தை அடைய முடியாம போயிட்டாங்க, அதை நம்ம தெளிவாக பார்க்கிறோம் பாருங்க. அவங்க யோர்தான் நதிக்கு அவங்களை ஆண்டவர் கொண்டு வந்த போதும் என்ன ஒரு நிலைமையில அவங்க இருந்தாங்க, இந்த உலக காரியத்திலேயே அவங்க செட்டிலா இருக்கிறத பாக்குறோம். இதுல நம்மளும் அப்படி இருக்கலாம், ஒரு எப்படி ஆண்டவருடைய சுதந்திரம் பாலும் தேனும் ஓடுற தேசம்லாம் எனக்கு தேவையில்லை, நான் ஒரு சாதாரண கிறிஸ்தவனா இருந்து சபைக்கு வந்துட்டு போறேன், சபைக்கு வந்துட்டு போறேன், வேற எந்த ஆண்டவருடைய வேலையெல்லாம் நான் செயல்படுறது இல்லை, சுதந்திரத்து குறித்தெல்லாம் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், பரலோகத்துக்கு போயிருவேன் அப்படின்னு மத்தவங்க அந்த காரியத்தை செய்யட்டும் அப்படின்னு நம்ம இருந்தோம், ஆண்டவருக்குள்ள ஆழமா வளர்றதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு நம்ம இருந்தோம்னா என்ன செய்வார் தெரியுமா ஆண்டவரு, அப்படியே இருன்னு விட்டுருவார். தெரியுங்களா உங்களுக்கு, எனக்கெல்லாம் உலகத்தில் எவ்வளவு கஷ்டம் இருக்கு, அதை செய்யணும், இதை செய்யணும். கிறிஸ்தவ தேவனுடைய பரிபூர்ண அனுபவம் இல்லைங்களா, நம்ம என்ன தெய்வத்துவத்தின் பரிபூர்ண அனுபவமாய் பெற வேண்டுமே, ஆண்டவருக்குள்ள ஆழமா வளரணும், அதெல்லாம் சபையில ஈடுபடணும் அப்படியெல்லாம் இல்ல, எனக்கு உலக காரியமே போதும் அப்படின்னு இருந்தா காது அந்த ரூபனைட்ஸ்க்கு அவங்களுக்கு என்ன பண்ணாரு, அதுதான் உங்களுக்கு தேவைன்னு அதுவே நீங்க வச்சுக்காங்க. ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்துறது இல்ல, கட்டாயப்படுத்துறது இல்லை பாருங்க, அதுதான் உங்களுக்கு தேவைன்னா அதுவே நீங்க வச்சுக்கோங்க. வாக்குத்தத்தின் பூமிக்கு வெளியே அவங்களுக்கு இருந்த கவலையெல்லாம் தங்களுடைய பொழப்பு, சுதந்திரத்தை நம்ம ஆள வேணுமே இல்லை, அந்த மிருக ஜீவன்கள் மிருக ஜீவன்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி. பாருங்களேன், அது மாத்திரம் இல்ல, எந்த பெரிய காரியமும் அவங்கனால செய்யவே முடியாம போயிடுறாங்க. இவங்க பாக்குறோம் இந்த கோத்திரத்தினால எதுவுமே பெரிய காரியம் ஆனதா இல்ல, எந்த காரியமும் ஆண்டவருக்கு செஞ்ச மாதிரியே இல்ல. இஸ்ரவேல் தேவனுடைய ஜனங்க தேவனுடைய ஆலயம் மத்தியில் வாசம் பண்ணுது, இவங்க வந்து அதுக்கு வெளியில இருந்தா அதுவே போதும்னு இருந்துடுறாங்க. நம்மளும் அப்படி இருந்துடலாம், ஆண்டவுடைய சுதந்திரம் தேவையில்லைங்க, உலகமே போதும், உலக காரியங்களே எனக்கு சரியா இருக்குன்னு நம்ம விட்டுறலாம். அப்படியே அவ்வளவுதான் உனக்கு அனுபவம் வேணும், சித்துடைய சுதந்திரத்தை அவ்வளவுதான் மதிக்கிறேன்னு அப்படியே இருப்போம் அப்படின்னு அவர் விட்டுறார். என்ன அதனால கேடு, ஆண்டவருக்கு எதுவுமே நம்ம வாழ்க்கையில் அடைய முடியாம போயிடும். அது மாத்திரம் இல்ல, ஜனங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா, ஒருவேளை நம்ம இஸ்ரவேல் நம்ம பிள்ளைங்கள்லாம் நமக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சம்பந்தம் இல்லாம போயிட போகுதுன்னு நினைச்சுக்க போகுது, ஏன்னா வெளியில இருக்கிறோமே சொல்லி அங்க நடுவுல ஒரு ஆலயத்தை ஒரு பலிபீடத்தை ஏற்படுத்துறாங்க. பலிபீடத்தை வரப்போகுது நம்ம படிக்க போறோம், ஏன் பலிபீடத்தை மறந்து போயிட போறாங்க நம்ம பிள்ளைங்க. இப்படி நம்மளே பக்தியில வளராம ஆர்வத்துல நம்ம வளராம ஆண்டவர் கூட பரிபூர்ண வாழ்க்கை வளராம நம்ம பிள்ளைங்க ஒரு போதும் கடவுளுக்குள்ள வர்றதுக்கு நம்ம முன்மாதிரியா இருக்கவே மாட்டோம். மத்தவங்களுக்கு ஆத்மாவங்களை காப்பாத்துறத விடுங்க, நம்ம குடும்பத்தையே நம்மளால கரை சேர்க்க முடியாம போயிடும். ஆண்டவருக்குள்ள ஆழமா வரலன்னா ஆண்டவர் கூட சுதந்திரத்தை நம்ம அனுபவிக்கலன்னா. அது மாத்திரம் இல்ல, பெரிய ஜாக்கிரதை நம்ம பாத்துக்கணும், ரொம்ப ஆபத்து. ஏன், உண்மைதான் நமக்கு உலக கஷ்டங்கள் இருக்கலாம், கடை பிரச்சனைகள் இருக்கலாம், உடல் சுகவீனம் இருக்கலாம், இதெல்லாம் ஆண்டவர் உதவி செய்யத்தான் செய்யறாரு. ஆனா அதை போய் ஒரு காரணமா சொல்லி ஆண்டவர் சுதந்திரம் அனுபவிக்காமிறதுன்னா பயங்கரம். ஏன்னா இது மாத்திரம் இல்ல, அவங்க அழிவு வந்து அசிரியர் ஜனங்க இஸ்ரவேல் ஜனங்க மேல படம் எடுத்து வரும்போது ரொம்ப பயங்கரமா முழுமையா அழிக்கப்பட்டது இவங்க தான். படையெடுத்து வரும்போது முதலடி, எந்த படம் வந்தாலும் முதலடி யாருக்கு விடுவோம், முன்னாடி இருக்கிற இவங்களுக்கு தான் விடுவோம். இங்க இந்த போர் மாத்திரம் இல்ல, இவங்க இதை தாண்டி யோர்தானை தாண்டி தான் வரணும், இவங்களை அடிச்சு துவம்சமாக்கிட்டு தான் உள்ள வர முடியும். அதே மாதிரி தான் சபையில வெளியில இருந்துகிட்டு பேரளவுக்கு இருந்துகிட்டு இருந்தானா சாத்தா முதல்ல தாக்குறது உங்களை தான், உங்களுக்கு தான் பெரிய அடி விடுவோம், உங்களுக்கு தான் பெரிய சோர்வுகள் வரும், உங்களுக்கு தான் பெரிய கஷ்டங்கள் வரும். யோசிச்சு பாருங்களேன், எதை நாட போடுறானோ அதுதான் பிரச்சனைகளா வரும், அவங்களுக்கு தான் பெரிய பிரச்சனைகள். அது மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் அசிரியர் வந்து அவங்கள பயங்கரமா அடியா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடிமைத்தனத்துக்கு பிடிச்சிட்டு போகும்போது ரூபனைட்ஸ் கேடைட்ஸ் கோத்திரமே இல்லாம போயிருச்சு, அவங்க பேரே இல்ல, அட்ரஸே இல்லாம போயிட்டாங்க, அழிஞ்சு போயிட்டாங்க, பயங்கரமா அழிஞ்சு போயிட்டாங்க. ஆகவே நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான பாடம், ஆண்டவர் இவ்வளவு சுதந்திரம் நமக்கு வச்சிருக்கும் போது உலகமே போதும், உலகத்திலேயே கவனம் எனக்கு, மேலான காரியங்களை நாடுறதுக்கு என்னால முடியாது, அந்த சுதந்திரத்தை எல்லாம் நாடுறதுக்கு எனக்கு டைம் இல்ல, உலக காரியத்திலேயே நான் இருப்பேன், ஆடு மாடுகள் நிறைய இருக்குது இல்லையா, யோர்தானை எல்லாம் என்னால கடந்து வர முடியாது, என்ன ஹெல்ப் பண்றேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, இவங்க பண்ணாங்க இல்லையா, பண்ணாம போல ஹெல்ப் பண்றேன், சபையில ஏதாவது ஹெல்ப் வேணா நான் பண்றேன், ஆனா ஸ்பிரிச்சுவலா நான் வளரணும், ஆவியில நான் வளரணும், சுதந்திரத்தை அடையணும், போர் செய்யணும் அப்படின்னா அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு இருந்தோம்னா பயங்கரமான அழிவு தான். ஆனா ஆண்டவர் விட்டுறார், அப்படி இருக்கவும் விட்டுறார், அவங்கள ஒண்ணும் பண்ணல இல்லைங்களா, விட்டுட்டார், அப்படியே நம்மள விட்டுறலாம். ஆகவே இந்த அஞ்சு பாடங்கள் இதோ நம்ம முடிக்கலாம். அஞ்சு பாடங்கள் என்னென்ன பாடங்கள் படிச்சிருக்கிறோம், ஆண்டவர் மெய்யாகவே நமக்கு மத்தியில் வேலை செய்யணும்னா உண்மையாவே இந்த ஜனங்களுக்கு மத்தியில் வேலை செய்யணும், அது இங்க ஆர்வமா இருக்கிறாங்கன்னா நம்ம எப்படி அதை காட்டணும், நம்ம ஆயத்தத்துல காட்டணும். எப்படி நம்மளை ஆயத்தம் பண்ணிக்கணும், முதலாவது நம்ம சப்மிஷனை கத்துக்கணும் இல்லைங்களா, எல்லாத்துலயும் சப்மிஷன், எல்லாத்துலயும் ஒரு சப்மிஷனை கத்துக்கணும். ஆண்டவர் கட்டளை வந்துருச்சுன்னா அதுக்கு எல்லாரும் ஒத்துழைச்சு சப்மிஷனை கத்துக்கணும். ரெண்டாவது என்ன பார்த்தோம், பலமான ஆகாரத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு நம்மள தயார் செய்ய கத்துக்கணும். லேடிஸும் இருக்கிறீங்க, ஜென்ஸும் மென்னும் இருக்கிறீங்க, நமக்கு எவ்வளவு ஆகாரத்துக்கா கம்மியா இருக்கு, புக்ஸுக்கா கம்மியா இருக்கு, அதெல்லாம் எவ்வளவு படிச்சு நீங்களா வளரலாம், எவ்வளவு சத்தியத்தை கத்துக்கலாம், வெறும் ஞாயிற்றுக்கிழமை வந்து கேட்டு போறது தானா, இன்னும் எவ்வளவு கத்துக்கலாம், எவ்வளவு படி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி இப்ப எக்கச்சக்கமா இருக்கு, டெய்லி உட்காந்து படிக்கலாம், எவ்வளவு தெரிஞ்சுக்கலாம், நீங்க பக்தியில வளரலாம் இல்லைங்களா, உங்க சுதந்திரம் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அப்படி உங்களை வளர்த்துக்க பாக்கணும். அப்படி வளரலன்னா உங்களால நிக்கவே முடியாது, குடும்ப கஷ்டம், வேலை கஷ்டம், இந்த கஷ்டம், இந்த புள்ள கஷ்டம், இந்த புள்ள அதுவே ஆயுசா போயிடும், அதெல்லாம் நின்னு சமாளிச்சு ஜெயம் கொள்ள முடியாது உங்களால, நிறுத்த முடியாது, அதை நம்ம பாத்துக்கணும். மூணாவதாக என்ன பாக்குறோம், காத்திருக்கணும் இல்லைங்களா, ஆண்டவர் அசாத்தியமான காரியம் எனக்கு கூப்பிடுறாரு, ஆண்டவர் பலம் இல்லாம முடியாதுன்னு ஆண்டவருடைய உதவிக்காக பலத்துக்காக காத்திருக்கணும். நாலாவதாக சபையில ஒத்துமை ரொம்ப அவசியம். ஒத்துமை இல்லாம சபையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதே இல்லை. நம்ம ஒத்துமைக்காக உழைக்கணும், எல்லாரும் ஒருமனப்பாடுக்காக உழைக்கணும். அஞ்சாவதாக மேலான காரியங்களை நாடுகிறவர்களா, ஆப்போசிட்டா நான் சொன்னேன், பூமி காரியங்களையே அடுத்தவர்களாக நாம் இருக்கக்கூடாது. கேடைட்ஸ் அந்த ரூபனைட்ஸ் இருந்த மாதிரி எங்களுக்கு இதுவே போதும், கல்யாண சமையல் சாதம் இதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு காணாந்த சொன்னா எங்களுக்கு பாலம் இதுவே போதுமாயிருச்சு அவங்களுக்கு. ஒருவேளை அங்கெல்லாம் பார்த்த உடனே அவங்களுக்கு பொறாம வந்திருக்கலாம், ஆனா முடிவாயிருச்சு இல்லையா, இன்னுமே அங்கவானா எங்களுக்கு இங்க கொடுனா கொடுப்பாங்களா, ஒதத்தான் விடுவோம், அதுவே போதும் நிம்மதியா இருந்துட்டாங்க, அழிஞ்சுதான் போனாங்க இல்லைங்களா. ஒண்ணுமே அவங்க பிள்ளைங்கள்லாம் அவிசுவாசிங்களா தான் போயிருச்சு. அவங்க எப்படிங்க பக்தி உள்ள வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பூமியில வாழாம வெளியில வாழ்றேன்றாங்க. நமக்கும் அத்தா வருது, எவ்வளவு காரியம் ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுத்திருக்காரு, இதுவே பூமியே எனக்கு போதும் நம்ம வாழ்றவர்களா இருக்கலாம், மனசை மாத்திக்கணும். சரி ஜெபம் பண்ணுங்க.